بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين صدق الله العظيم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆளுகிற அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரோடு என்னதும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, கடந்த வாரத்தில் ரப்புல் ஆலமீன், ரப்பு என்றால் யார், ஆலம் என்றால் எது என்பதை பற்றி ஓரளவு விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டது. இன்னும் உலகம் என்பதற்கு, ஆலம் என்பதற்கு ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே அதை சுருக்கி கொண்டு அதற்கு அடுத்த நிலைக்கு செல்ல, அர்ரஹ்மான் அர்ரஹீம், அவன் மிக்க கருணையாளன், மிக்க கிருபையுடையவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வருகிற போது அது எந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் சொன்னோம். அதை பற்றி விரிவாக பார்த்தோம். ரஹ்மான் ரஹீம்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அதை வேறொரு முறையிலே பயன்படுத்துகிறான். வேறொரு முறையிலே அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே பயன்படுத்துகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருக்கிறதே, அது வேறு முறையிலே இருந்தது. இந்த இடத்திலே அர் ரஹ்மான் ரஹீம் என்பதை அல்லாஹு தஆலா வேறொரு முறையிலே பயன்படுத்துகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் பார்க்கிற போது, ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு, ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு மனிதன் எண்ணுகிற போது அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறான். எது அவனுக்கு தேவையோ அதை கொடுக்கிறான். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா தன்னை ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் அறிமுகப்படுத்துகிறார். எதற்கு பின்னால், தன்னுடைய இரண்டாவது குணமாக, முதல் குணம் சொன்னால் ரப்புல் ஆலமீன், நாம் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து நாம் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்னு சொன்னான். இரண்டாவது சொல்றான், நாம் ரஹ்மானாக இருக்கிறோம், ரஹீமாக இருக்கிறோம். இந்த இடத்துல இது ஏன் தேவை என்று தப்சீர்களிலே எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரிய உலகத்தை ரப்பு படைக்கணும்னு அவனுக்கு தேவையில்லை. நம்மெல்லாம் இப்படி உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் சொல்லணும்னு அவனுக்கு தேவையில்லை. மலக்குமார்கள்லாம் சேர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் சொல்லித்தான் அல்லாஹினுடைய புகழ் உயரப்போகுதுன்னு கிடையாது. அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு காரியமும் அவன் செய்திருப்பதெல்லாம் அவனுடைய கிருபையில், அவனுடைய ரஹ்மத்துல தான் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வந்து விட்டுருக்கான். அதுல அந்த ரஹ்மத்துல தான் நம்மளை முஸ்லீம் ஆக்கி இருக்கிறான். அந்த ரஹ்மத்துல தான் நம்மளை பள்ளியாசில கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அந்த ரஹ்மத்துல தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அத்தனை நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி அத்தனை கோலங்கள், அத்தனை கிரகங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று, அதாவது சுடாமல் சென்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னா, இடையில கூட ஒரு நியூஸ் பார்த்தப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது கிடைச்சு, ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஒரு குண்டு என்னமோ உடஞ்சி அது அப்படி போயிட்டு இருக்கு. அது என்ன என்ன நடக்கும்னு தெரியலன்றாங்க. அந்த பால்வெளி என்று சொல்லுகிற அந்த மில்க் வேயில ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், எங்க போய் எது இடிக்கு, என்ன செய்யும், ஏன் அப்படின்னு சொல்லும் போது, போன வாரம் சொல்லும் போது கூட சொன்னோம், கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் வேகத்துல அந்த சோலார் சிஸ்டம் தன்னுடைய எல்லா கிரகத்தையும் சேர்த்து அது சுத்திக்கிட்டு இருக்கு. பூமி அவ்வளவு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வேகத்தில் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதை பார்த்துதான் விஞ்ஞானம் அதிசயித்து போகிறது. என்னன்னே புரிய முடியல. இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்துது, சந்திரங்கள் சுத்துது, அது சுத்தது, எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஒன்று ஒன்று இத்தனை 22 கோடி ஆண்டுகள் ஆகி விட்ட பின்னாலும் லேசா ஒண்ண கூட டச் பண்ணல. அப்படி டச் பண்ணி இருந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிருக்கும் எல்லாம். இப்ப இதை பார்க்கும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலகத்தை நாம் இப்படி படைச்சு இப்படி ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்கேன்னா என் ரஹ்மத்து தான் காரணம். நம்ம அப்படி விட்டுட்டு அதை ஒதுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒரு ஆயத்துல கேட்கும் போது கேட்கிறான், இந்த பூமியை அப்படியே பிடிச்சி வா இப்படி நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? ஒண்ணுமே இல்ல. பூமிக்கு கீழே ஏதாவது குச்சி கொடுத்து யாராவது வச்சிருக்காங்களா, அல்லது கட்டை கட்டி விட்டுருக்கா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? 22,000 கிலோமீட்டர் வேகத்துல அப்படி பந்து மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க பூமியை யார் பிடித்து வைத்திருப்பது? நாம் விட்டு விட்டால் பிடிப்பதற்கு யாரும் தயாராக இருக்கிறீர்களா? அல்லாஹ் ஒரு ஆயத்துல கேட்கிறான், உங்களால முடியாது, உன் அறிவுக்கு பொருந்தாது. இதை யார் செய்து கொண்டிருக்கிறது? நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையெல்லாம் நாம் செய்கிறோம்னா நம்முடைய ரஹ்மத்து காரணம், நம்முடைய கிருபை காரணம். அல்லாஹ் சொல்றான், நம்ம கிருபை தான் காரணம். இன்னும் நான் உலகத்தில் உன்னை படைத்து அனுப்பி உன்னை சின்ன பிள்ளையில உனக்கு உன் தாயினுடைய மார்பிலிருந்து பால் கொடுக்க வச்சேன். அதற்கு பின்னால் உனக்கு உன்னுடைய பெற்றோர்கள் மூலமாக சாப்பாடு கிடைச்சி நீ வளர்ந்த, உனக்கு கண்ணு நல்லா இருந்தது, கால் நல்லா இருந்தது, கரம் நல்லாக இருந்தது, அறிவு நல்லாக இருந்தது, ஒரு பெரிய மனுஷ அளவுக்கு வந்துட்டேன். 22 வருடம் 23 ஆண்டுகாலம் 25 30 ஆச்சு, 30 வயசுல திருமணம் முடித்தாய், குழந்தைகளையும் பெற்றெடுத்துக் கொண்டாய். இப்ப இத்தனை வயசு வரையும் நீ செய்திருக்க பாவங்களை மட்டும் அப்படி திருப்பி பார்த்த அப்படின்னு சொன்னா கோடான கூடி பாவங்கள் உனக்கு என்னைக்கு பாலுக என்று சொல்லுகிற அந்த வயதிற்கு வந்தாயோ, நீ பருவம் அடைந்தாயோ, அந்த வயதிலிருந்து நீ பார்த்த பார்வைகள், நீ பிடித்த பிடிகள், நீ நடந்த நடைகள், நீ எண்ணிய எண்ணங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் அநியாயம், அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறான் அதை விட்டு மாற்றமா 1000 முறை சிந்தித்திருக்கிறாய். ஆனா அதுக்காக வேண்டி என்றும் ஒரு நாள் உன்னுடைய பார்வையை நாம் பிடித்ததில்லை, அதற்காக வேண்டி என்றும் ஒரு நாள் உன்னுடைய கரத்தை நாம் பிடித்ததில்லை, அதற்காக வேண்டி என்றும் ஒரு நாள் உன்னுடைய அறிவை நம்ம கொஞ்சம் பறிச்சு வச்சுக்கல. அப்புறம் திரும்ப இவ்வளவு கோடான கோடி பாவங்களையும் செஞ்சுட்டு ஒரு நாள் பள்ளியாசல வந்து உட்கார்ந்து அழுத, ரப்பே என்ன மன்னிச்சிருன்னு சொன்னேன், நான் மன்னிச்சிட்டோம். இது யார் கொடுத்தது? ரப்பு சொல்றான், இப்படி மன்னிக்க வேண்டும் என்பது என்னுடைய ரஹ்மத்தில் உள்ளது, என்னுடைய ரஹ்மத்தால உன்னை மன்னிச்சேன். நினைச்சேன்னா அப்படி தூக்கி ஒரு கவுத்து கவுத்தி இருக்கலாம், துனியால என்னென்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடிந்தால் நான் வானத்திலே கொண்டு உன்னை மறுமையிலே வைக்கும் போது உன்னை தூக்கி நரகத்துல கூட போடுறதுக்கு நான் உரிமை இருக்கிறது, ஆனால் நான் மன்னிச்சு உன்னை இப்படி துனியால வாழ விட்டுருக்கோன்னு சொன்னா ரஹ்மத்து காரணம். அல்லாஹினுடைய ரஹ்மத் அல்லாஹு தாலா திருக்குறான்லே ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றான், சபகத் ரஹ்மதி ஆபபி, என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத் மிஞ்சிச்சு, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது. அதனால்தான் மனிதர்களே, நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் விட்டு விட்டு நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட நான் விட்டு வைத்திருக்கிறேன். இல்லைன்னா ஒவ்வொரு நிமிடமும் உன்னின் மீது இறக்கி கொண்டிருக்கிற என்னுடைய அருக்குடைகள் இருக்கிறதே, அதற்கு நீ நன்றி செலுத்த வேணாம். மாறு செஞ்சேனா எனக்கு வர்ற கோபம் எவ்வளவுன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ஏன் அப்படி என்று சொன்னால், நாம் கண் சிமிட்டி திறக்கிறோம் அல்லவா, அப்படி கண்ணை மூடிட்டு திறக்கணும், மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியே விடுறோம்னா இதற்கென்று ரப்பினுடைய 1000 நாமத்துகள் உன் தலையில் இறங்கியாக வேண்டும். சும்மா இல்லை, ஒரு நிமிஷம் அப்படி மூச்சு அப்படி வெளியே விட்டுட்டு நீ திரும்ப இழுப்பதற்கு ஏதோ உங்கூட்டு சொத்து இல்லாது. மூச்சு என்பது, காற்று என்பது, மூக்கு என்பது உங்கூட்டு சொத்து இல்லை. நாம் 1000 நாமத்துகளை ஒன்னா சேர்த்து உன் தலையில இறக்குனாதான் உன் மூச்சு ஒரு தடவை வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வர முடியும். துனியாவில் தான் நீங்கள் காற்றை பார்க்கிறீர்கள், எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாம் காற்று இருக்கு, எங்கேயோ இருக்கு, இழுத்துட்டோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைங்க இழுக்கிறோம், எத்தனை தடவை இழுக்கிறோம். தண்ணிக்கு காசு வாங்கிட்டு இருக்காங்க, காத்துக்கு காசு வாங்க ஆரம்பிச்சா நம்ம நிலைமைகள் என்ன ஆகும்? காத்துக்கு காசு குடியா, எத்தனை தடவை மூச்சு இழுத்த காசை டிடெக்ட் பண்ணிட்டாங்க துபாய்காரங்க, நீங்க வந்து இந்த துபாயில வந்து இத்தனை தடவை சுவாசிச்சிருக்கீங்க, காசை கொடுத்துட்டு போங்கன்னா யாராலையும் கேட்ட முடியுமா? எத்தனை தடவை இழுக்கிறோம். சரி, அப்படி சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், அதில் என்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறது? சோதரிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பள்ளியாசல்ல இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருப்போம், வெளியே போவோம், துபாயில எத்தனை கோடான கோடி பேர் இந்த துபாயில இருப்போம், உலகத்துல இருப்போம். வேகமா ஒரு தடவை மூச்சு உள்ள இழுக்கிறோம். சயின்ஸ்ல எல்லாரும் படிச்சதான், புது கருத்து ஒண்ணும் சொல்லல, சயின்ஸ்ல எல்லாரும் படிச்சது. ஒரு மனிதன் காற்றை உள்ளே இழுக்கும் போது அது போய் என்ன ஆகுது, அந்த இதயத்தில் போய் பம்ப் பண்ணுது, அந்த இதயத்துல ஒரு அழுத்த அழுத்தி விடுது, திரும்ப அது வெளியே வரும்போது எல்லாம் அசுத்த காத்தா வெளியே வருது. இது எல்லாரும் படிச்சது. உள்ளே இழுக்கும் போது ஆக்சிஜனை இழுத்துக்கொண்டு வெளியே விடுகிற போது மனிதன் கார்பன் டை ஆக்சைடை விடுக்கிறான். சரி, கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்ட, விட்டு முடிச்சு திரும்ப எவ்வளவு நேரம் நீ சும்மா இருக்கிற? அந்த காத்து இவ்வளவு தூரம் தான் போயிருக்கும், உன்னால அதுக்கு மேல இருக்க முடியாது, நீ திரும்ப இழுப்ப. அப்ப இவ்வளவு தூரம் போன அந்த கார்பன் டை ஆக்சைடை எப்படி திரும்ப உடனே உனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்து? யார் சகோதரனே, அல்லாஹுவினுடைய அருள் இல்லாவிட்டால் ஒரு நிமிடம் நீ உலகத்திலே வாழ முடியாது, ஒரு நிமிடம். அப்ப நீ காற்றை எழுப்பதும் காற்றை விடுவதும், நீ கண்ணை திறப்பதும் கண்ணை மூடுவதும் இரட்சகனினுடைய 1000 நாமத்துகள் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அதை நீ எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்? சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் ஒரு இடத்துல ஒரு மருத்துவர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், ஒரு முறை உன்னுடைய ஹார்ட் இப்படி பம்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு முறை உன்னுடைய ஹார்ட் இப்படி ஒரு அழுத்தி அழுத்தி விட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அங்கிருக்கிற ரத்தம் இருக்கிறதே உன்னுடைய உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் முன அந்த உன்னுடைய பெருவரல் வரை ரத்தம் போய் ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்ச தூரம் முட்டிக்கால் வரையும் போச்சுன்னா அதுக்கு மேல வேலை செய்யாது, உன் கால் வேலை செய்யாது, உன்னால நடக்க முடியாது, நீ நொண்டியாகி விடுவாய். அப்ப இவ்வளவு பெரிய இதயத்தை அல்லாஹு தஆலா ஒரு பாக்கெட் சைஸ்ல அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு அவனே காத்து கொடுத்து அதை ஒரு பம்ப் பண்ண சொல்லிட்டு அந்த ரத்தத்தை அங்கிருந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஓட்டுகிறானே, என்ன நம்ம அல்லாஹு அக்பர். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இது பூரா நம்முடைய நஅமத்திலே இருக்கிறது, ரஹமத்திலே இருக்கிறது. நீ செய்கிற பாவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் கால் வரையும் போ அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டோம்னா வாதம் அடிச்சிடும் உனக்கு, உன்னால் நடக்க முடியாது, வாய் பேச முடியாது, கை இழுத்துக்கொள்ள உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நாம் ரஹமத்திலே செய்கிறோம். அதைத்தான் தஃசீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் முன்னாடி சொன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், திரும்ப சொல்றான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இலாஹ் என்று சொல்லுகிற அந்த இறை தத்துவத்திற்குரியவன் அவன்தான், அதை திரும்ப சொல்லல, ரப்பு என்று திரும்ப சொல்லல, ஏன் ரஹ்மான் ரஹீம் என்பதை மட்டும் ரெண்டு தடவை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ரஹ்மத் அந்த அளவுக்கு நம்ம மீது இருக்கு. அதை பத்தி எழுதும் போது தஃசீரில் எழுதுகிறார்கள், ரஹ்மத் எனக்கு ரொம்ப அப்படிங்கறதான் அல்லாஹ் அப்படி சொல்றான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றான், ரஹ்மத்தி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் ஒவ்வொரு பொருளையும் அப்படியே சூழ்ந்து நிக்குது. அது இல்லை என்று சொன்னால் எந்த பொருளும் எந்த மனிதர்களும் எந்த மிருகமும் எந்த உலகமும் எந்த பூமியும் எந்த வானமும் நிலைத்து நிற்க முடியாது, என் ரஹமத்தின் காரணமாகத்தான் எல்லாத்தையும் அப்படி நாம் புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல திருக்குறான் சொல்றான். இன்னும் நாம் பார்க்கலாம் சகோதரர்களே, சில பேருக்கு வந்து அந்த பிரீத்திங் ட்ரபிள் இருக்கும், அதுவும் குறிப்பா காலையில 3:30 தான் பிரீத்திங் ட்ரபிள் ஆகும். அந்த மூச்சு இதா உள்ளவங்களுக்கு, சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பிரச்சனை எப்போ வரும்னா காலையில 3 அல்லது 3 to 4 இந்த டைத்துல தான் மூச்சு விட முடியாது, மூச்சு வெளியே போகாது, உள்ள வராது. என்னதான் பண்ணாலும் உடனே அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி தன்னை தானே நிலை கொள்ள வைத்து அதுக்கு பின்னாடி தான் அவங்க இது பண்ண முடியும். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அதே பெட்டுக்கு பக்கத்துலதான் நீங்களும் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்க மாதிரிதான் அவருக்கும் மூக்கரிகி, உங்க மூக்குக்கு பக்கத்துல உள்ள காத்து மாதிரிதான் அவருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு, ஆனால் அவரால் இழுக்க முடியவில்லை அந்த மூச்சை, உங்களால் இழுக்க முடிகிறது. எப்படி இது? யார் செஞ்ச ரஹ்மத்து? அல்லாஹ் செய்த ரஹ்மத். இப்படி ஒவ்வொரு ரஹ்மத்தையும் நாம் பார்த்து கொண்டோம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் எண்ணி வைக்க முடியாது. அப்ப இதை இப்படி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னா அடுத்த வியாபாரத்துக்கு நம்ம போக மாட்டோம். அல்லாஹ்வினுடைய அந்த நியமத்துகளுக்கு மாறு செய்கிற அளவுக்கு, அல்லாஹ்வினுடைய அத்தனை நியமத்துகளுக்கும் எல்லாம் இத்தனை நியமத்துகளையும் செஞ்ச பின்னாடி அவன் சொன்னதுக்கெல்லாம் மறுப்பு செஞ்சு தொழுவிடான்னா தொழுவராம அப்படி செஞ்சா பாவம்னு சொன்னா அப்படித்தான் செய்வேன்னு யாராவது செய்ய முடியுமா? இந்த மனோநிலையை கொண்டு வருவதற்குத்தான் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லுகிறான், நாம் நான் ரஹீமாக இருக்கிறேன், ரஹ்மானாக இருக்கிறேன். எச்சரிக்கையாக இருந்து கொள், அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. நான் ரெண்டு தடவை ரஹ்மானா இருக்கிறேன், அதனாலதான் நீ உலகத்துல எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் பரவாயில்லை அப்படின்னு விட்டுறேன். நீ ஒரே ஒரு நாள் அங்க உட்கார்ந்து தஹஜ்ஜத்திலே மற்ற வக்தில தொழுது ரப்பே கொடுமையை செய்து விட்டேன்னு அழுதுட்ட உடனே எனக்கு மனசு இறங்கிருது, உடனே அப்படி தொடச்சு விட்டு போப்பா அப்படின்றேன். இது என்னுடைய ரஹ்மத்தில் உள்ளது அல்லாஹ் சொல்லிட்டு இப்படி சொன்னது. இதே மாதிரி அல்லாஹு தஆலா தாய்க்கு சொல்லுகிறான், ரஹ்ம் என்பதை நான் முன்னாடி சொல்லும் போது சொன்னோம், ரஹம் என்ற வார்த்தை கருவுக்கு பயன்படுத்தப்படும். இப்ப ஒரு தாய் இங்க உலகத்துல இருக்காங்க, அந்த தாய் இந்த மனிதனுக்கு, நமக்கு யாருக்கும் அடுத்த தாயை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாம், உங்கள் தாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபகாரம் செய்திருப்பார்கள் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க 60 வயசாக இருக்கலாம், 80 வயசாக இருக்கலாம், எத்தனை வயசாக வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் தாய் உங்கள் மீது என்ன செய்திருக்கிறார்? ஒருத்தர் அன்னைக்கு பார்த்தேன், 60 வயசு 55 வயசு இருக்கும், அவங்க அம்மா இறந்து போச்சு, கடகடகடன் கண்ணிலேருந்து தண்ணியா அழுகுறார், நான் என்ன பண்ணுவேன்? அம்மா ஏங்க நீங்க தானே பெரிய ஆள், 50 வயசு ஆயிடுச்சாங்க உங்களுக்கு, உலகத்துல எல்லா பக்குவமும் தெரியுமாங்க, எதுக்குங்க அழுவுறீங்க அம்மா இறந்து போச்சுன்னு? இல்ல என்னதான் இருந்தாலும் முடியல அப்படிங்கிறார். ஏன் தனக்கு எந்த ஒரு நிலை என்றாலும் தாயிடத்திலே கேட்டு செய்து கொள்ளலாம், ஒரு ஆளு மேல இருக்கு. இப்ப அதுவும் ரொம்ப வேணாம், திருமணம் முடிக்கிற வயசு அல்லது திருமணம் முடிஞ்சு போச்சு அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க, இப்ப அந்த நிலைமையை நினைச்சு பாருங்க, அதுவும் யோசிக்க முடியாது. சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க எப்படி இருக்கும்? ஏன் அம்மாவுக்கு அந்த அத்தா இருப்பார், அம்மா இறந்துட்டாங்க டிஃபரெண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அந்த தாய் இருந்தால் என்ன சொல்லுவோம், அப்பா இது மாமா, இவரை மாமான்னு கூப்பிடணும், இவரை இந்த இடத்துல வைக்கணும், இவர் அப்பா இவர் அப்பான்னு கூப்பிடணும், இவருக்கு இந்த ஸ்தானம், இவர் அண்ணன் இவர் இந்த ஸ்தானத்துல வைக்கணும், இவர் தம்பி, இவரை இந்த ஸ்தானத்துல வைக்கணும், யார் யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும், வீட்டுக்கு புதுசா விருந்தாளி வந்தோம்னா கூப்பிட்டு சொல்லணும், இல்லைன்னா நம்ம போய் கேட்போம் அம்மா இவர் யார் எப்படி கூப்பிடணும், உரிமையோட அத்தாட்ட போய் கேட்போமா, அத்தாட்ட ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னாலும் அம்மாட்ட தான் ஓடுவான், அம்மா நீங்க சொல்லி ஏதா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணி விட்டா அத்தா நல்ல மூட்ல இருக்கும் போது பேசிடுமா. இது உலகத்துல எல்லாருக்கும் பொது, உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல எல்லாருக்கும் பொதுவு, அம்மாவை வச்சுதான் அங்க காரியங்கள் நடக்கும். ஏன் அந்த ரஹமத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான், நீ என்னதான் பாவம் செஞ்சாலும் சரி, நீ தண்ணி அடித்தாலும் சரி, நீ பெண்களோடு திரிஞ்சாலும் சரி, உன்னுடைய தாயிடத்திலே உன் மகன் எப்படின்னு கேட்டா நல்ல மனுஷன், எங்க மகன் தண்ணி அடிக்கலாம் இல்லங்க, அது ஒரு பழக்கம் அவனுக்கு எப்படியே தொத்திக்கிச்சு, ஆனா யாராவது வந்து முசாபர் கேட்டா 50 ரூபாய் தூக்கி போட்டுருவாங்க நல்ல பிள்ளை. இப்ப ஒரு தாய் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அந்த தாய்க்கு இந்த ரஹமத்து நான் அல்லாஹ் சொல்றான், இதை போன்று 80 மடங்கு நாங்கள் வச்சிருக்கோம், எல்லாம் தாண்டித்தேனா. அப்ப அந்த அல்லாஹ் தான் இறக்குகிறான், நான் 1 மடங்கு அந்த ரஹமத் அல்ல, அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான் அப்படி 1 மடங்கு நாம் ரஹமத்து வைக்கவில்லை, 2 தடவை வச்சிருக்கேன் நான், உன் மேல் 2 தடவை ரஹ்மானாக இருக்கிறேன், உன் மீது நான் 2 தடவை ரஹீமாக இருக்கிறேன் அப்படின்னு பிஸ்மில்லால சொன்னான், பின்னாடி அல்ஹம்துலில்லா சொல்றான். சோதர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கான், தினம் தினம் படிக்கப்படுகிற ஆயத், ஏதோ அப்படி கேட்டுட்டு போறதில்லை, என்ன இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப ரப்புல் ஆலமீன் என்று சொன்ன அந்த அல்லாஹ் உடனே சொல்லுகிறான், இந்த உலகத்துல நீ வாழ்றது, நீ சுவாசிக்கிறது, நீ சாப்பிடுறது, உன்னை மூலமாக ஏற்படக்கூடிய மலம் ஜலம், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த வானம், இதெல்லாம் என்னுடைய ரஹ்மத்தால் ஆனது தம்பி, உனக்கு உன் ஏதோ நீ உலகத்துல அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு நீ நினைச்சுக்காத, என்னுடைய ரஹ்மத் அங்கே முன்னால் நிற்கிறது. ஆனால் நான் கோவப்பட ஆரம்பிச்சேனா என் கோபம் ரொம்ப ஓவரு, நான் பிடிச்சனா ஒரே புடி, நீ இந்த உலகத்தில் எத்தனையோ கூட்டங்களை பார்த்திருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாக அளித்திருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு சும்மா, நீ நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், உன்னுடைய கோட்டைகள், உன்னுடைய கொத்தளங்கள், உன்னுடைய ராணுவ வீரர்கள் பாதுகாத்து அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிருவான் நினைச்சுக்கிட்டு இருக்காத, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அப்படி அந்த காலம் வந்துவிட்டு நம்ம அப்படி ஒரு புடி பிடிச்சோம் சொன்னா உன்னுடைய ராக்கெட்டுகள் அங்கு வேலை செய்யாது, உன்னுடைய ராணுவம் அங்கே வேலை நடக்காது, உன் அறிவு எந்த அளவுக்கு போய் நிக்கிறதோ எல்லாம் ஒண்ணு இல்ல, பீஸா போயிடும். அது யாரிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில். ஆனால் என்னுடைய அந்த கோபத்தை என்னுடைய ரஹமத் மிஞ்சி இருக்கிறது. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன், சத்திய தூதர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய அமல் இருக்கிறதே அது யாரையும் சொர்க்கத்திலே நுழைவிக்காது, அஹதக்குமுல் ஜன்னத அமலு, ஒரு மனிதனை அவனுடைய அமல், அவன் செய்கிற தஹஜ்ஜத் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், நபில் நோன்பு, ஃபர்து நோன்பு, அந்த நோன்பு, இந்த நோன்பு, ஹாஜியார் 10 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டார், எல்லாம் செஞ்சிட்டார், அப்ப இந்த அமல் மட்டும் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் நுழைச்சிராதுன்னு பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், கீழ ஹத்தா அந்த யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாவே நீங்களும் அந்த நிலைதானா, உங்களுடைய அமலை கொண்டும் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாதா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய தரஜாவை உங்களுக்கு கொடுத்திருக்கான், உங்களை வந்து எந்த அளவுக்கு உயர்வா வச்சிருக்கான், உங்கள் மீது வானங்கள் குடைபிடிக்கிறது, நீங்கள் நடந்தால் வேர்ப்பதில்லை, நீங்கள் உங்களுக்கு வேர்த்தால் அது கஸ்தூரி மனம் அடிக்கிறது, உங்களுடைய மலர்ஜனங்கள் இந்த பூமி தாண்டாக விழுங்கிக் கொள்ளுகிறது, 1000 அற்புதங்களை உங்கள் மீது கொட்டி வைத்திருக்கிறாரே ரட்சகன், நாயகமே உங்களுக்கும் இந்த கதை தானா அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். என்ன அப்ப பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமே, இந்த இடத்தில் தான் ரிசாலத்துங்கிறத உண்மையா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சி வைக்கிறாங்க. அந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال حتى انا الا ان يتغمدني الله برحمتي, நானும் தான் இதிலே நானும் தான் அடக்கம், என்னுடைய அமலால், என்னுடைய தொழுகையால், என்னுடைய நோன்பால், என்னுடைய சிறப்பால், என்னுடைய ரிசாலத்தால் இப்படிலாம் நான் சொர்க்கம் பெயிருவேன் என்பது முடியாத காரியம், இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, என்னுடைய இரட்சகன் தன்னுடைய அருளை கொண்டு என்னை போர்த்தி கொண்டா கொள்ளாமல் தவிர நான் சொர்க்கத்திற்குள்ளே நானும் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். சோதர்களை சிந்தித்து பார்க்கணும், இன்னைக்கு மட்டும் இதல்ல, அல்லாஹ் சொல்றான் ரஹமத்துங்கிறது நீ உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறாயே, இன்றோடு முடிந்து விடக்கூடிய கதை அல்ல, இதற்கு பின்னும் தொடர்கிறது, ஒரு நிலை இருக்கிறது. அப்ப ரஹமத்து ரஹமத்துன்னு இத்தனை தடவை ரட்சகன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், முன்னால சொன்னா பின்னால சொன்னா, அதனால நம்ம எவ்வளவுதான் கோடான கோடி அநியாயம் செய்திருந்தாலும் கூட அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உனக்கு மன கண் திறந்தது என்று சொன்னால், உடனே அடுத்த அடி அல்லாஹ் கொடுக்கிறான், அடுத்த உடனே அடுத்து சொல்றான், மாலிக்கி யௌமித்தீன், அவன் அந்த தீர்ப்பு நாளினுடைய அதிபதி என்று சொல்லுகிறான். இப்ப முன்னால ரஹ்மத்துக்கு உரித்தானவன் என்று சொன்ன அல்லாஹ் உடனே சொல்லுகிறான், அந்த ரஹ்மத்து தான் நம்மளை எல்லாம் செஞ்சிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதே, இதற்கெல்லாம் ஒரு காலம் இருக்கிறது. மாலிக்கியோமித்தீன், அவன் அந்த தீர்ப்பு நாளினுடைய அதிபதியாக இருக்கிறான், அன்றைய தினம் நீ பிடிக்கப்படுவாய். அப்ப நீ அமல் செய்திருந்தாலும் சரி, நீ அநியாயம் செய்திருந்தாலும் சரி, இரட்சகன் உன்னை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அருளிலே உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு காலம், விடிவு காலம் இருக்கிறது என்பதை அடுத்த ஆயத்தில் உடனே உணர்த்தி காமிக்கிறான். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லும் போது சொல்றான், உங்க இரட்சகன் இருக்கிறானே அவன் மிகப்பெரிய அருளுக்கு உரித்தானவன், அதே நேரத்தில் அவன் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் சகோதரர்களே உங்களால் தாங்க முடியாது, மூமின்களே உங்களால் தாங்க முடியாது, முஸ்லிம்களே உங்களால் தாங்க முடியாது. அன்றைக்கு ஒரு கேசட்டு போட்டாங்க, அதுல ஏதோ அந்த அற்புத காட்சிகள் சில எடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப டூம் டே, அந்த அதாவது மறுமை என்று வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில காட்சிகளை ஷூட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல அதுல போட்டிருக்காங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அப்ப இவங்களா மனிதர்களா தயாரிச்சிருக்காங்க ஒரு காலம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறது மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய ஓட்டத்துல அப்படியே காமிச்சிருக்கான். அப்ப அதுல காமிக்கிறாங்க ஒரு காலம் வருகிற போது அந்த மலை பிரதேசங்கள் குளிர் இருக்கிறதே அதெல்லாம் ஓவர் குளிர் ஆயிரும். இன்னைக்கு நம்ம எப்படி வெயில் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே போன்று ஓவர் குளிர், ஓவர் குளிர்னா தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி அந்த ராணுவ வீரர்கள் அதிலே பாதுகாப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருப்பார்கள், மேலே நின்றும் அப்படியே அந்த இதை உரைய வச்சிடும், அவங்க போறக்கூடிய அந்த விமானம் போர் விமானங்கள் மேலே உரையும், அப்படி அங்கிருந்து வந்து செத்து அப்படி விழுந்து சிதறி அதுல இருந்து சின்ன பின்னமாகிறது போன்ற ஒரு காட்சி. இவன் மனிதனுடைய அறிவுக்கு தோதும் அவன் எடுத்திருக்கான் இப்படி. அப்ப ஒரு நிலை வரும்போது என்ன ஆகும், சூரியனுடைய நிலை நெருக்கமாக நெருக்கமாக இருக்கிற வற்றாத ஜீவ நதிகள், இப்ப நம்ம இமாலயாக்கு மேல பார்த்தோம்னா எத்தனையோ கிலோமீட்டர் அளவுக்கு பனி உறைஞ்சு கிடக்கு, அதெல்லாம் உறைஞ்சு அந்த பிரதேசமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று ஐரோப்பியாவினுடைய அந்த காடுகளில் எல்லாம் பனி உறைஞ்சு கிடக்கு, மனிதன் அங்கு வாழ முடியாது அவ்வளவு அந்த அளவுக்கு பனி இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய நதிகள் தான் வற்றாத ஜீவ நதிகளாக அது வெயில் காலத்தில் கோடை காலத்தில் குளிர் காலத்தில் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப சூரியன் பக்கத்தில் வர 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 என்ன ஆரம்பிச்சிடும்னா அந்த நதிகள் எல்லாம் பெருத்தெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப பூமியினுடைய கண்ட்ரோல் மாறும். அப்ப பெரிய பெரிய அலைகள், இன்னைக்கு நம்ம பார்த்த சுனாமி அலலாம் சின்னால முழு இந்தியாவே உள்ளதுக்கு முழுங்குச்சு அப்படின்னு சொன்னா மனிதனே உன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு, உன்னுடைய கதை, உன்னுடைய சிந்தனை, ஏ அப்பா நான் அப்படி சாதிச்சு நான் அப்படி நின்றுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் லிமிட் இருக்கு. அதற்கெல்லாம் ஒரு ஹுதூத், ஒரு அளவு இருக்கிறது, அதை தாண்டி உன்னால போக முடியாது. மனிதனே அதோட அளவோட சிந்திச்சு நீ இருந்துக்க, நாம் ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அதை இந்த துனியாவே தாங்காது என்று இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்றான். இப்ப ரஹ்மத்தோடு நாம் விட்டு வைத்திருக்கிறோம், அந்த ரஹ்மத்தை ரஹ்மத்தாக கருதி கொண்டு நீ உன்னை சீராக்கிக் கொள் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்து. ஆகவே இதை கொண்டு என்ன பாடம் இருக்கிறதோ அதை நாம் இந்த இடத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்ப அதுக்கு அடுத்தபடி அல்லாஹ் சொல்றான், மாலிக்கியோமித்தீன், அல்லாஹு தஆலா தீர்ப்பு நாளினுடைய அதிபதி, அவனுக்கு தான் அந்த இடத்துல மறுமையினுடைய சொந்தக்காரன். இப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கிறது. முன்னாடி சொன்னா நாம் கிருபையாளன் என்று சொன்னான், நாம் கருணையாளன் என்று சொன்னான், உடனே திரும்ப சொல்றான் நாம் தீர்ப்பு நாளினுடைய அதிபதி, அங்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பின்னால வர்ற ஆயத்துகள் எல்லாம் சொல்லிட்டு வரான். இப்ப ரெண்டு விஷயம் இங்க இருக்கு, இதுல இருந்து நாம் படிப்பினை பெறுகிறது என்ன பாடம் அப்படின்னு பார்த்தா, பொதுவா நீங்கள் எல்லாம் வீட்டுல வளர்ந்துருப்பீங்க, ஏதாவது செஞ்சிருப்பீங்க. இப்ப வீட்டுல ஏதாவது ஒண்ணா சொல்லுவாங்க, ஏய் இப்படி செய்யாத அல்ல அடிப்பான், இது எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றது, அப்படி செய்யாத அல்ல அடிப்பான், டிவி பார்க்காத அல்ல கண்ணை சுற்றுவான், பாட்டு கேட்காத அல்ல ஐயத்தை காய்ச்சி காதுல ஊத்திடுவான், அப்படி செய்வான் இப்படி செய்வான். இப்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அல்லது பெரியவங்களுக்கு கூட இன்னைக்கு பயான்கள்ல பார்த்தோம்னா சுனாமி வந்துருச்சு, அல்லாஹினுடைய அதாபு வந்துருச்சு, எல்லாரும் பேசுறாங்க. இப்ப நம்ம அல்லாஹினுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து ஆரம்பிச்சு அல்லாஹ் என்ன செய்வான், கண்ணை சுடுவான், காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவான், அல்லது அப்படி தவறு செஞ்சா புடிச்சு போட்டு நரகத்துல எரிச்சிடுவான். அப்ப நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் எல்லாம் இதுவரை அல்லாஹ் பயங்கரமாக தான், ஏதோ ஒரு காளி அல்லது ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஒருவனை போன்றுதான் நமக்கு சித்தரிச்சு காட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம பல பேர் நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒண்ணா புட்டு அடிச்சுவோம், அது மட்டும்தான் தெரியுது அல்லாஹ். ஆனா அல்லாஹுக்கு என்று வேறொரு கோணம் இருக்கிறது. முன்னாடி சொன்னானே ரெண்டு தடவை நமக்கு ரஹ்மத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரமான வீட்டுல இல்ல, அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக். ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த சாப்பாடை யார் தெரியுமாமா தந்தா, அல்லாஹ் தந்தான், பால் கொடுத்து முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அந்த தாய் சொன்னான்னா அந்த புள்ள காதுல உழுவுறப்ப அது தானா சொல்லும். பால் குடிக்க ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லான்னு அந்த தாய் ஆரம்பிச்சு சத்தம் போட்டு சொல்லி ஆரம்பிச்சான்னா தானா அது புள்ள சொல்லும். அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியும் இது ஏன் பிஸ்மில்லான்னு சாப்பாட்டுக்கு முன்னாடி சொல்றாங்க, அதே போன்று சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்களா, இதுக்கு என்ன இருக்கு இதுக்கு, அதுக்கு தெரியாது. ஆனா அதுவும் ஒரு அறிவோடு வளரும். ஒரு காலத்துல வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லான்னு சாப்பிட ஆரம்பிக்கும், அப்புறம் அதுக்கு கருத்து தெரிய ஆரம்பிச்ச பின்னாடி இந்த சாப்பாடு அல்லாஹ் தான் தர்றான், இந்த சாப்பாடை பின்னாடி செரிக்க வைக்க போறானோ அவன் தான், அதனால அல்ஹம்துலில்லாஹ்னு திரும்ப சொல்லிடும். ஆனா இதே மாதிரி கருத்துக்கள் இருக்கிறதே இதெல்லாம் நம்ம இடத்துல இன்னைக்கு இல்ல. நம்முடைய இதயத்தை யாருடைய இதயத்தை வேண்டாலும் திறந்து பார்த்தா அந்த இடத்துல தெரியறதெல்லாம் சுனாமி வந்தப்பதான் அந்த திறந்து அடிப்பான்லா. சரி ரஹ்மத்து ஆயிரம் ஆயிரம் நீ பேங்க்ல கோடிக்கணக்கான ரூபா கிடைக்குது, அல்லாதாயா தந்தான் ரஹ்மத்து. உனக்கு இருக்கிற ஒண்ணுமில்லாத சீரோ அறிவுக்கு உன்னை தூக்கி மேனேஜர் போஸ்ட்ல அல்லது வேற ஏதாவது ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சு இந்த அளவுக்கு துட்டு தந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ் தான் ரஹ்மத். உன்னை விட வெளியே அறிவாளிகள் ஒண்ணுமில்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை விட அறிவிலே சிறந்தவர்கள் ஊர்ல மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். உன்னை விட அறிவிலே சிறந்தவன் ஊர்ல பச்சி போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். உன்னை விட அறிவிலே சிறந்தவன் ஊர்ல ஸ்டேஷன்ல டிவி வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா உன்னை இங்க கொண்டு வந்து வச்சு தந்திருக்கானே இது ரஹ்மத்து. இப்படி அல்லாஹுவை இப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? முதலில் அல்லாஹ் ரஹ்மத்தாக ரஹ்மானாக ரஹீமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதல்ல சொல்லிக் கொடுக்கறது இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும். அநியாயமாக அல்லது ஒரு காலியாக ஏதாவது ஒரு தேவியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு தப்பான கான்செப்ட். என்ன அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், ரஹ்மத் நமக்கு ரெண்டு தடவை. நமக்கு கோபம் இருக்கு, கோபம் நம்ம இடத்துல இருக்கிறது, ஆனால் நம்முடைய ரஹ்மத் ரெண்டு தடவை. எப்படி? நீ சும்மா உன்னுடைய தாயை வைத்து இப்போது சொல்லும் போது உன்னுடைய தாய்க்கு எவ்வளவு ரஹ்மத் இருக்கோ அந்த ரஹ்மத் அல்லாஹ் சொன்னான். இன்னொரு இடத்துல பார்க்கும் போது சொல்றான், ஒரு மனிதன் தவறு செய்ய நினைக்கிறான். இப்ப யாரோ நீங்களோ யாரோ இப்படி ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு பொம்பளை போறா பாத்துட்டீங்க, பார்த்தோன்னா என்ன என்ன அழகா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது, அல்லது அதுக்கு மிஞ்சி மிஞ்சி தாட்டுகள் எங்கேயோ போகுது. அப்ப அல்லாஹ் தஆலா பாத்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் தஆலா அதை பாக்கிறான், உன் இதயம் என்ன சிந்திக்குது. அல்லாஹுக்கு வந்து உன்னுடைய உடம்பு உன்னுடைய பார்வை இதெல்லாம் தேவை கிடையாது, உன்னுடைய இதயம். இன்னல்லாஹ் யந்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அவனுக்கு தேவை உங்களுடைய இதயங்கள் தான். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நினைக்கிற லேசான பாவத்திற்கும் பிடிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் பயந்து எழுந்துட்டாங்க. யாராயுமே என்ன சொல்லுகிறீர்கள், எங்களுடைய இதயத்துல இதை விட்டு வெளியே போயிட்டோம்னா ஒவ்வொரு நிமிஷம் யாரையாவது பத்தி டக்குன்னு யோசிச்சிடறோம். இப்ப நாங்கள் பிடிக்கப்பட்டு விட்டால் அநியாயமா, எங்களுடைய இதயம் சிந்திக்க தூண்டுகிறது, நாங்கள் அப்படி செய்து விட்டால் பாவத்தில் பிடிக்கப்படுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ரசூலுல்லாஹி. இப்ப அதுக்குத்தான் அந்த இடத்துல விளக்கமாக சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்ய நினைக்கிறான், பாவம் செய்ய தூண்டப்பட்டு விட்டார், இவ முடிஞ்சு போச்சு, நல்லவரா இருந்தா பிரச்சனை இல்லை, அஸ்தகஃபிருல்லாஹ்னு போய்கிட்டு இருப்பார். அப்படி சில பேர் அஸ்தகஃபிருல்லாஹ்னு சொல்லாம நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, இப்ப இப்படி ஒரு பெண் அடையணும்னா என்ன செய்யறது, அவருடைய யோசனை, மாச காசு வரட்டும் பாத்துக்கலாம், மாச காசு வந்துருச்சு, இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாம் அனாதைகள், இந்த ஊர்ல எல்லாம் அனாதைகள் தான், அத்தை இருந்தாலும் சரி இல்லாட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, எவர் எந்த ராஜ்யில போய் படுத்தாலும் யாருக்கும் தெரியாது, ஏன்பா இப்படி யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, தெரிஞ்சாலும் போய் தொலைனா ஏதாவது பண்ணிட்டு போறான்னு விட்டுக்கிட்டு இருக்க ஆளுதான். இப்ப அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் அப்படி காசை சேர்த்து வச்சு நேரம் லாட்ஜிக்கு போறாரு, போய் காசையும் கொடுத்துட்டாரு, ரெடி பண்ணியாச்சு. இப்பயும் அல்லாஹ் பாத்துக்கிட்டான், மனக்கு கேட்கிறாரு, நாயமே அல்லாவே போக கூடாத இடத்துக்கு போயிட்டான், காசையும் கொடுத்துட்டான், ரூம்பும் ரெடி பண்ணிட்டான், போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல பொறு. அப்ப லிப்ட்ல ஏறி போய்கிட்டு இருக்காரு, ஒரு ஃப்ரெண்டு போன் பண்றான், மாப்பிள்ள வந்து இறங்கி ஏர்போர்ட்ல நின்று இருக்கேன், டக்குன்னு வந்து என்ன கூப்பிட்டு போடா, எனக்கு துபாயே தெரியாது, அடா பாவி வீணா போன பைய வந்து தொலைஞ்சிட்டானே, இப்ப என்ன செய்யறது, இங்க இருந்துட்டு போனா காசு வேற கொடுத்தாச்சு, தெரிஞ்சு லிப்ட கீழே இறக்கி நேரம் வந்து அப்பா காசு கொடு நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு அவன்கிட்ட சண்டை கொடுத்து காசை வாங்கிட்டாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், திரும்ப போயிட்டான், அந்த ஆள் சரி போய் தொலைது. இப்ப இப்ப அந்த மலை கேக்குறாரு, விட்டிய. அதுதான் ஒண்ணுமே செய்யலையே. அல்லாஹ் சொன்னா அவன் தான் ஒன்றுமே செய்யவில்லையே, மலக்க சும்மா இருக்க, அதை மறந்துருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மறக்கடித்து விடுகிறான் அந்த மலக்குக்கு. சகோதரர்களை, இதுக்குன்னா அல்லாஹ் நம்மளை பிடிச்சான் அப்படின்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஆனால் அப்படி இன்னொரு நாயம் சொல்லலாம், திருப்பி காமிச்சாங்க இன்னொரு அப்படி அப்படி ஒரு திருப்பி. வெளியே ஒருத்தர் கால் இல்லாம உட்கார்ந்தார், காலே இல்லை, அன்னைக்கு வந்து உட்கார்ந்தார் ஒருத்தர், எல்லாரும் காசு காசு போட்டு போயிட்டே இருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறார், பாவம் அது ஒரு சாயாக்குனாலும் அவருக்கு ஒரு 50 fills போட்டுருவோம், ஓடுறது 50 fills தான் போட்டுருவோம், போட்டுருவோம்னு நினைச்சுக்கிட்டே எங்க போறாரு, டக்குன்னு போய் பாக்குறாரு, பர்ஸ் இல்ல, ரூம்ல கிடக்கு பர்ஸ், ஆஹா பர்ஸ் மறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. என்ன செய்வோம், போய் எடுத்துருவோமா? இல்ல சரி வேணாம், இஷாக்கு வந்தா பாப்போம், இருந்தா போடுவோம் இல்லைன்னா போயிடும். உடனே அந்த மலக்க கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், எழுதிரு, நன்மை எழுது. ஏன் நினைச்சுட்டான், என் அடியான் நினைத்து விட்டான், நன்மை செய்ய போவல்ல, நன்மை செய்யல, நினைச்சிட்டான், எழுது நன்மைங்கிறான். நீ பாவம் செய்ய போகிவிட்டாய், ஆனால் பாவம் செய்யல, வெளியே வந்துட்டு அழிச்சிட்டான் அல்லாஹ். சுகதுகளை, இதுதான் ரப்பினுடைய ரஹ்மத். இப்ப இந்த கோணத்தில் வைத்து ரப்பு உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிற போது ரப்பை நீ எப்படி பார்க்க வேண்டும், ரப்புக்கு நீ எப்படி மனிதனாக இருக்க வேண்டும்? அதைத்தான் அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சொல்றான், இதை புரிந்து கொண்டு நீ குர்ஆனுக்குள் போனால் என்னை யார் என்று பார்த்துக் கொள்வாய்? இதை புரியாமல் நீ குர்ஆனுக்கு போனால் உனக்கு எதுவுமே விளங்காது. இப்ப இதை தினம் தினம் நாம் படிக்க வைத்திருப்பது நாம் யார் என்று உனக்கு காட்டுவதற்கு. அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே இந்த ரஹ்மான ரஹீம தொழுகையில கொண்டு வந்து 5 நேரம் ஓது ஓது ஓதுன்னு சொல்றது எதுக்கு? தன்னை யார் என்று காட்டுவதற்கு. மனிதனை நீ வெளியில போகும்போது 1000 தப்பு செஞ்சிருப்ப, இங்க வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னவுடன் என்னுடைய பட்டோலிகள் அங்கே குறிக்கப்பட வேண்டும், நான் யாரு அப்படின்னு உடனே நீ சிந்திச்சாய் என்று சொன்னால் நீ அத்தனை அந்த வக்துக்கும் இந்த வக்துக்கும் இடையிலே செய்த எல்லா பாவமும் ஹலாஸ், முடிஞ்சு போச்சு. நீ ஒது செய்கிற போதே உன்னுடைய பாவங்கள் அழிகிறது. எப்போது? நீ புரிந்து ஒது செய்கிற போது. நீங்கள் புரியாமல் 1000 ரக்காயத்து தொழுவதை விட புரிந்து ஒரு மனிதர் 2 ரக்காயத்து தொழுகிறார். அதான் சொன்னாங்க, ஒரு மனிதர் இரவு பூராவும் தொழுகிறார், அவருடைய தொழுகையை விட ஒரு ஆலிமினுடைய தூக்கம் இருக்கிறதே அது சிறந்ததுன்னாங்க. ஒரு ஆலிம், ஒரு படித்தவர், இப்படி தெரிந்தவர், சில விஷயங்களை தெரிந்து அமல் செய்கிறாரே, அவர் 1000 ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாம 1000 ரக்காயத்து டமார் டமார் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாரு. ஒருத்தர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு உடனே ரப்பின் என்ன செஞ்சிருக்கான் அப்படியே முன்னாடி விரிஞ்சிச்சு 2 ரக்காயத்து தொழுதார், 1000-ஐ விட சிறந்தது என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அப்ப முதலிலே அல்லாஹுவை நாம் பார்க்கிற நோக்கம், நாம் பார்க்கிற அந்த முறை எப்படி இருக்க வேண்டும்? ரஹ்மத்தான பார்வையாக இருக்க வேண்டும். ரப்பு எனக்கு ரஹ்மத் செய்து கொண்டிருக்கிறான், கோபத்தில் இல்லை, என்னங்க இதுவரையும் கண்ணு திறக்கல, அப்படி இல்லை, நீ நடக்கிறாயே அதுவே ரஹ்மத், நீ பிடிக்கிறாயே அதுவே ரஹ்மத், உனக்கு கரம் இருக்கிறதே அதுவே ரஹ்மத், உனக்கு கான் இருக்கிறதே அதுவே ரஹ்மத், இப்படி எல்லாம் நீ மூச்சு விடுவதற்கு கூட நாம் ரஹ்மத்திலே வைத்திருக்கிறோமே, அதை பார்த்து முதலிலே நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறான். இப்ப அப்படியே தெரிஞ்சு 2 ரஹ்மத்தாயிருச்சு, ஏப்பா எவ்வளவு பெரிய ரஹ்மத்துக்குரிய, தொழுவிடானா நான் தொழுவ மாட்டேன், ஏன்னா எங்க அம்மா எதையும் செய்ய அப்படின்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன், கடைக்கு போயிட்டு ஓடா அப்படின்னு அம்மா சொன்னா அந்த இடத்துல வேலை நடக்காது. ஓமா சரி, அத்தா சொல்றாரு, ரே வா போய் பீடி வாங்கிக்கோல அப்படின்னு சொன்னா உடனே, ஏன்னா உரப்பார் இல்லைன்னா, இது கத்திரிக்காய்க்கு நீ சோறு திங்க போறதுக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு ஓடான்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவோமே, ஏன் அந்த தாய் இடத்திலே பாசம் இருக்கிறது. அப்ப அதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இப்படி நாம எல்லாம் ரஹமத்து வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்னு சொன்னதுனால அப்படியே கொளுத்து போய் நீ அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத, அடுத்தது கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மாலிகியவுமித்தீன், அந்த தீர்ப்பு நாளினுடைய அதிபதியாக நாம் இருக்கிறோம், அதனுடைய சொந்தக்காரர் நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல தப்சீர்கள் எழுதுற போது எழுதுறாங்க, அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும் போது மாலிகியவுமித்தீன், அந்த கியாமத்து நாளுடைய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று சொல்லுகிறான். அப்ப மத்த நாளைக்கு அல்லாக்கும் சம்பந்தம் இல்லையா? தஃப்சீல் எழுதும் போது எழுதுனாங்க, அப்ப கியாமத்து நாளை அந்த நீதிபதிக்கு மட்டும்தான் அவன் சொந்தமா? அப்ப இந்த உலகம் அவன் சொந்த கையில இல்லையா அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு விளக்கம் எழுதுகிற போது தஃப்சீரே கஷாப் என்று சொல்லுகிற, அன்னைக்கே சொல்லும் போது சொன்னோம், ஜாருல்லாஹி ஜமக்ஷரி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய இமாம் அந்த தஃப்சீரே கஷாப் என்று சொல்லுகிற நூலை எழுதியிருக்கிறார். இவ்வளவு எழுதுனாங்க, இல்ல இல்ல, அல்லாவுக்கு மில்கியத் என்று சொல்லுகிற அவனுடைய அந்த ஆளுமை என்பது எல்லா இடத்திலும் சொந்தமானது, ஆனால் அல்லாஹு தஆலா குறிப்பாக சில காரணங்களுக்காக வேண்டி இந்த இடத்துல அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தஃப்சீரே கஷாப் இமாம் ஜமக்சரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். த அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் வருகிறது. அந்த யௌமுத்தீன் மறுமை நாள் அப்படின்னா என்ன? அப்போ அதனுடைய சொந்தம் மட்டும் அல்லாஹுக்கு ஏ அப்படி ஆச்சு அப்படிங்கிறதா தப்சீர்கள்ல பல்வேறு விதங்கள்ல ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அப்ப மறுமை நாள் யௌமுத்தீன் அப்படின்னா என்ன? யௌமுத்தீன் நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கோம், யௌமுல் கியாமா, கியாமத்தினுடைய நாள், அஸ்ஸாஅ கியாமத்தினுடைய, அதுவும் கியாமத்து சாஅ என்ற வார்த்தை, கியாமத் என்ற வார்த்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கான். ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது யௌமுத்தீன் தீனுடைய நாள் அதுன்னு சொன்னான். இப்ப தீன் என்று சொல்லுவதற்கு கூலி கொடுப்பது என்ற அர்த்தம். அதாவது தீன் என்று சொன்னால் தீர்ப்பு வழங்கப்படுகிற, தோதுவான கூலி கொடுக்கப்படுகிற ஒரு நாள், அதற்கு சொந்தக்காரன் என்ற அர்த்தத்தில் அல்லாஹு தஆலா அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கான். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் போது இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு எல்லா நிலையங்களையும் அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். உலகத்தில் மனிதன் வாழ்றது, அப்ப உலகத்தில மனிதன் வாழுகிறான், எல்லாம் இருக்கு, எல்லா சுகபோகங்களும் இருக்கு. இப்ப இந்த மனிதனுக்கென்று ஒரு எல்லை இல்லை, எப்படி வேண்டாலும் வாழ்ந்துக்கலாம்யா, என்ன வேண்டாலும் அநியாயம் செஞ்சுக்கலாம், என்ன வேண்டாலும் உலகத்துல யாரு வேண்டாலும் யாரும் புடிச்சு இழுத்துட்டு போகலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்ல, இதோட நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சில பேர் வச்சிருக்காங்க. எப்படி? அதாவது நாம் கிறிஸ்தவ மதத்தவர்கள் பின்பற்றுகிற இந்த மறுமை கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன வேண்டாலும் இந்த உலகத்துல செஞ்சுக்கலாம், அநியாயம் புரிஞ்சுக்கலாம், கடைசியில இங்க இருந்து சர்ச்சில் போய் அந்த பாதிரி இடத்துல ஒரு 10 ரூபாய்க்கு அந்த அந்த சீட்டு ஒன்று வாங்கி, கடவுள் சீட்டு, அது என்ன சீட்டு, அந்த சீட்டை வாங்கி அதை கொண்டு போய் போட்டுட்டு அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல போய், நான் இப்படி இப்படி எல்லாம் இந்த பெண்ணை இப்படி செஞ்சுட்டேன், தண்ணி அடிச்சேன், இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு கடவுள் உன்னை ரச்சிப்பாராக்கே அப்படின்னு சொல்லிட்டார்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் இது ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்களுக்காக வேண்டிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு தன்னையே கொடுத்துட்டாரு, அதனால உலகத்தில் உள்ள எல்லா பாவம் செய்கிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் அவருடைய ரத்தத்தை கொண்டு தீர்க்கப்பட்டு விட்டது. அப்ப இதை உண்மையான முறையில இந்த இடத்துல வந்து முறையிட்டு ஒரு மனுஷன் சொல்லிட்டாரு, அந்த பாதிரி வந்து சொன்னார், சரி மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னா மன்னிச்சு. இன்னும் சில கூட்டத்தார்கள், நாம் இந்தியாவில வாழும் போது நம் அருகே அருகாமையிலே ஒண்டி இருக்கிற நம்முடைய அந்த இந்து சகோதரர்கள் சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அநியாயம் பண்ணனா நாளைக்கு வேறொரு ஜென்மமாக எடுப்பாய், அப்ப குரங்கா பிறப்ப, பன்னியா பிறப்ப, நாயா பிறப்ப, அல்லது பாம்பா பிறப்ப, பேயா பிறப்ப, எப்படிலாம் உன்னுடைய கொடுமைகளுக்கு தகுந்தது போன்று நீ அந்த காலத்திலே பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்செப்ட் வச்சிருக்காங்க. இப்ப இது ரெண்டையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயம், ரெண்டுமே அறிவுக்கு பொருந்தாதது. எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறைந்ததன் மூலமாக உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்ப ஒரு தனி மனிதர், ஒரு தனி மனிதர் உனக்கென்று ஒரு கொடுமையை அனுபவித்தது, அப்ப நீ செய்யறது பூரா செஞ்சுக்குவ, உனக்கும் அவருக்கு உனக்கும் உன்னுடைய பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடிச்சுட்டு போயிட்டாலே, ஏசி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாலேனா நீ செய்யறதனுடைய பாவங்களை எல்லாம் அவர் தலையில கட்டுவதற்கு இங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு உலகத்துல வைக்கல. இன்னொரு நப்து கண்டிப்பாக சத்தியமாக ஒரு காலம் சுமக்க முடியாது, நீ செய்த எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும். உன் பாவத்தை கொண்டு போய் ஒத்தா மேல, அல்லது உங்க அம்மா மேல, அல்லது உன் தம்பி மேல, அல்லது நீ எந்த பெண்ணை பார்த்தாயோ அந்த பெண் மேல போட்டு விட்டுட்டு அப்படியே ஜாலியா தப்பிச்சுக்கலாம், முடியவே முடியாது. நீ செய்த ஒவ்வொரு இஞ்சி இஞ்சிக்கும், ஒவ்வொரு அதாவது ஒரு சின்ன இடருக்கும் கூட நீ தான் அதுக்கு பாவத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தன்மை. ஆனா இயேசு அதற்கென்று அனுபவிச்சார் என்று சொன்னா, சரி இவங்க சொல்ற கான்செப்டுக்கு வந்து இந்த இந்து மதத்தவருடைய கொள்கையின்படி பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உலகத்தில் அடுத்த ஜென்மத்தை பிறக்கிற போது நாயாக, பன்றியாக, பேயாக பிறப்பீர்கள் என்று சொல்லி. இப்ப நாயா ஒருத்தர் பிறந்துட்டாருங்க, நாயா ஒருத்தர் பிறந்துட்டாரு, இப்ப ஏதாவது ஒரு நாயை பிடிச்சு கேளுங்க, போன ஜென்மத்தில் நீங்க என்னவா இருந்தீங்க? நாய்க்கு தெரியுமா? நாய்க்கு தெரியுமா? ஏதாவது இல்ல, நம்ம போன ஜென்மத்தில் என்னவா இருந்து இந்த காலத்தில் ரொம்ப நல்லது செஞ்சதுனால மனுஷனா பிறந்துட்டோம், போன காலத்துல ஏதாவது ஒரு நல்ல இதா இருந்து ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சு விட்டுட்டு இந்த காலத்துல நம்ம மனுஷனா பிறந்துட்டோமா அப்படின்னு பார்த்தவங்க சொன்னா, இப்ப இப்படி ஒரு உலகத்துல எல்லாரும் இங்க இருக்க ஆளுகள் மட்டும் அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்து, அத்தா சொல்லுங்க நீங்க இதுவரையும் எந்த பாவமும் செஞ்சது இல்லையானா யாருமே யாரும் சொல்ல முடியாது, எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய பிராடுகள் தான். அப்ப நம்ம எல்லாம் என்னவா பிறப்போம் அடுத்த காலத்துல? நாயா பிறந்துட்டோம். அப்ப நாய் எவ்வளவு பெருத்து போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்,
இப்ப துபாயில இருக்க எல்லா ஆளுகளும் அப்படியே ரொம்ப ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். ரோட்ல போகும்போது தப்பித்தவரினாலும் அவர் கண்ணு வேற எங்கேயாவது பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஹியாலாத்துகள் அப்படி மாறி 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 போச்சு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. இப்ப இவர் நாயாக பிறந்தால் இந்த நாய்கள் எந்த உலகத்தில இருக்கிறது? ஒன்னாவது கேள்வி. இந்த நாய் எல்லாம் எங்க போகுது? மனுஷனாதான் இதுவரை இருந்துகிட்டு இருக்கோம். சரி, இப்ப நாயா ஒருத்தர் பிறந்துட்டார். இப்ப நாயா பிறந்தேன், நாய்க்கே தெரியாது. நான் ஏன் நாயாக பிறந்தேன் நாய்க்கே தெரியாது. இப்ப இது அவருக்கு கொடுக்கிற தண்டனையா? இது தண்டனையாக ஆகுமா? நாயின்னா என்னன்னே தெரியாம அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா போன ஜென்மத்துல கொடுமை பண்ணிட்டாரு, அதுக்கே தெரியல எதுக்கு நாயா பண்ணிட்டாரு. இதெல்லாம் வந்து இவங்களா ஒரு கற்பனை கிரியேட் பண்ணி இப்படிலாம் இருக்கலாம், இல்லாத ஒரு பயம் காட்டுறதுக்கு வேண்டி அப்படி அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். இதுதானே ஒழிஞ்சு இந்த இடத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான், தம்பி நீ விளங்கிக்க, என்னுடைய ரஹமத் இருப்பதனால் ரொம்ப ஆடாதே. நீ செய்திருக்கிற உன்னுடைய பார்வைகள், உன்னுடைய கரங்கள், உன்னுடைய கால்கள், உன்னுடைய இதயம், உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் என்ன என்ன செய்ததோ அத்தனையையும் நான் பிடித்துக் கொண்டு வந்து வைத்து திறப்போம் அந்த நாளையில். மாலிக்கியோ மித்தி, அந்த நாளினுடைய அதிபதி நாம். அப்ப அப்படி திறந்து நாம காமிச்சோம் சொன்னா உன்னுடைய வாய் என்றும் சொல்லுவது போன்று பொய் தான் சொல்லும். இதுக்கு அன்னைக்கு விளக்கம் சொன்னா என்னன்னு தெரியல. மனிதனை கொண்டு போய் அல்லாஹு தஆலா கியாமத்துல நிறுத்தி கேள்வி கேட்கிற போது அன்னைக்கு இப்படி ஒரு கொடுமையை செஞ்சான் என்ன மனுஷன் சொல்லுவான்? இல்லவே இல்ல, சத்தியமாக இல்லை, எல்லாம் சத்தியமா நான் செய்யவே இல்லை. என்னப்பா இப்படி சொல்ற, செஞ்சிய என்ன செய்யல, வாயே கூட்டு போடுமா அல்ல கூட்டிக்க, கையே நீ சொல்லு அன்னைக்கு நீ அந்த மது பாட்டில எடுத்துட்டியா இல்லையா. உடனே கை சொல்லும், ஆமாம் இத்தனை நாள் இந்த தேதி இந்த கிழமை காலையில் இத்தனை மணிக்கு இப்படி செய்தேன். அப்ப இந்த இடத்துல அப்பா மனிதன் அதுக்கு பின்னாடி சொல்லுவானா, ஆமா ஆமா நான் செஞ்சேன். அப்ப ஏன் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு? அப்ப இந்த இடத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லும் போதே சொன்னோம், மனிதனுக்கு தெரியாது எல்லாம் மறந்து கியாமத்துல போன உடனே பல விஷயம் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. என்ன அவ்வளவு ஒரு கொடுமையான உலகம் அது. அதை பத்தி விவரிக்கிற போது பல்வேறு விதங்களில் வருகிறது. ஒரு தடவை நாயகம் சொல்லலாம் வரைபத்திலும் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அந்த காலத்திலே மனிதர்கள் எல்லாம் நிர்வாணமாக இருப்பார்கள். கேமத்துடைய நாளையில எல்லாரையும் எழுப்பி சூர் ஊதி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் உடம்புலையும் டிரஸ் இருக்காது. அப்படி உடனே கேட்டாங்க அங்க உள்ளவங்க, யார சொல்லல, அப்ப வந்து பெண்களை பார்ப்பாங்க, ஆண்கள் பெண்களை பார்ப்பாங்க, பெண்கள் ஆண்களை பார்ப்பாங்க, வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரதா? ஆண்கள் பெண்களை ஏதோ ஆயிரதா? அப்ப அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யானப்சி யானப்சின்னு இவன் என்ன செய்யறான்னு இவனுக்கே தெரியாது. அப்படி அளமோதி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் எங்க அவன் அதை பாக்குறது, அப்புறம் எங்க அவன் இதை பாக்குறது, அப்புறம் எங்க அவனுக்கு தாட்டு வர்றது, அதுக்கெல்லாம் அங்க நேரம் கிடையாது. சும்மா ஒரு வீட்டுல தீ பிடிச்சிக்கிச்சு, ஒருத்தர் படுத்திருக்காரு, வேட்டியை உண்டு உழுந்துருச்சுனாலும் அவருக்கு தெரியுமா? தன் நிலையும் மறந்து அங்கிருந்து குதிக்கிற போது தன்னை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று சும்மா உலகத்துல நம்ம பாக்குறோமே, அப்ப அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லுகிறார்கள், மாலிக்கியோ மித்தி, அதற்கு நான் தான் அது தெரியும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், மனிதனே ஆட்டம் ரொம்ப போடாதே, அப்படி ஒரு நாள் இருக்கிறது, அதை நாம் பிடித்து வைத்திருக்கிறோம், அதற்கென்று பயந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்ப இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கொள்ளணும், உலகத்துல நிறைய பேர் கஷ்டமாவே இருக்காங்க, நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய கான்செப்டை வச்சு சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான், நிறைய பிள்ளைகளை தந்திருக்கான், எல்லா விதமான உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் நான் சுகித்துக் கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் ஏன்னா நான் ரட்சகனுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால. அப்ப அவர் கஷ்டப்படுறாரு, அவர் பிராடு பயலா இருப்பாம்பளுக்கு. அப்படி யாருக்கும் சொல்லுவதற்கு உரிமை கிடையாது. இப்ப ஒருத்தர் நீங்க நல்ல செல்வத்தில் நல்ல காரு பங்களா வசதி மனைவி பிள்ளைகள் என்று அப்படியே இருக்கிறதுனால நீங்க ரொம்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்றோ, அல்லது நீங்க ரொம்ப லைஃப் ஒண்ணுமே இல்ல, சோத்துக்கு வழி இல்ல, கஞ்சிக்கு லாட்ரி, நோய் அதோட சேர்த்து நோய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி ஓடியா, இப்ப நீங்க அல்லாஹ்வை விட்டு தூரமானவர் என்றோ யாரும் நீங்கள் முடிவு செய்து விட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா உலகத்தில் யாருக்கும் எந்த நோவினையும் தருவது கிடையாது, அதுக்குத்தான் அந்த நாளை முடிவு பண்ணி வச்சிருக்கான். இப்ப சில பேர் சொல்றது மாதிரி நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இதுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்ப இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது, அதற்கென்று வேறு ஒரு நாள் இருக்கிறது. இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பூரா நீ இந்த உலக சோதனையினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்ப இதை வச்சு பார்த்தா நான் நபிமார்களை பத்தி, அவுளியாக்களை பத்தி, அவுளியா உள்ளாக்கள் எத்தனையோ நபிமார்கள், அல்லாஹ்வுக்கு இறை நேச செல்வர்கள், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொடும்பிடி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பார்க்கும்போது பாக்குறோம், ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியினுடைய உச்சகட்டத்துக்கு போய் ஊட்ட விட்டு வெளியே வர்றாங்க, பசியினுடைய தாங்கல்ல. அப்ப வழியை பாக்குறாங்க, அபூபக்கர் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன அபூபக்கர், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல நாயமே, சும்மா பாத்துட்டு போலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களை சலாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னாங்க. சரி வாங்க போங்க, கொஞ்சம் தள்ளி போயாச்சு. உமர் வந்தாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே கேட்டாங்க, என்ன உமரு,
அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி பார்த்துருக்கோம், ரொம்ப பசியா இருக்கு. அப்படியா எனக்கு அதுதான் சொன்னாங்க, எனக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு சஹாபி இங்க ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுல போய் பார்ப்போம் அந்த சஹாபின்ட்டு. அப்படியே மூணு பேரும் சேர்ந்து போறாங்க. போய் பார்த்தா அந்த வீட்டுல அந்த சஹாபி இல்ல, அந்த பெண்மணி இருக்காங்க அவங்களுடைய மனைவி. அப்ப போய் நாயன் சொல்லுவாசன் கதவு தட்டி கேட்டாங்க, இருக்காங்க இல்ல நாயமே வாங்க உள்ள உட்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல உன் நல்ல தண்ணி எடுக்க போயிருக்காரு உங்களுடைய சகோதரர், இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னா. அங்க பார்த்தா அவங்க நல்ல தண்ணியை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. வச்சவங்க நாயன் சொல்லுவாசன் என்ன ரசூல்லா வந்து வீட்டுல உட்காந்துருக்காங்கன்னா எப்படி இருக்கு அந்த சஹாபிக்கு என்ன கேட்டா, என்ன விஷயத்த என்னாச்சு சொன்னாங்க, ஏதோ பசிக்குது சாப்பிடலாம். உடனே போய் நல்ல அங்க இருந்த அந்த ஒட்டகத்தை பிடிச்சி அறுத்து நல்ல சாப்பாடுகளை கொண்டு வந்து வச்சு நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு அந்த குளிர்ந்த தண்ணியை குடிச்சிட்டு சொன்னாங்க. அந்த சஹாபியினுடைய பேரை எழுத்து சொன்னார்கள், இதற்கும் நீங்கள் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் அக்பர். என்ன நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு உகது வேணுமா அல்லது இந்த மலை வேண்டுமா, எந்த மலை வேண்டும் தங்கமாக ஆக்கி தருகிறேன் அப்படி வெட்டி அப்படி கூட. இன்னைக்கு கிஸ்ராவும் அதே போன்ற பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் காலில் வந்து விழுந்திருப்பான். ஆனா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தேவையில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தங்களுடைய கௌமால் எல்லா நிலையிலும் வேதனைக்கு ஆக்கப்பட்டார்கள். அதை சொல்லி காட்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் மூசாவை விட நான் ரொம்ப கஷ்டத்திலே ஆழ்த்தப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டத்தை சுமிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த நபியினுடைய நிலைமை என்ன? இப்ப அல்லாஹு தாலா அப்படி பாகுபாடு பார்த்து வச்சிருந்தானா எங்கேயும் பேரும். ஆனா அப்படி அல்ல, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா இம்திஹான் செய்கிறான், ஒருவனை சோதனையிலே போட்டு பார்க்கிறான், அதாவையும் கொடுக்கிறான் சோதனையும் கொடுக்கிறான். ஒரு மனிதன் வந்து நோய் வருகிறது அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்கிறது என்று சொன்னால் அன்னைக்கே சொல்லும் போது சொன்னோம் ரெண்டு விஷயம் இருக்கிறது, இம்திஹான் தான் மெயின் முக்கியமான விஷயம், இம்திஹான் அவனை சோதிப்பது அவனை கடந்தெடுப்பது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாக்கிறது. ரெண்டாவது விஷயம் அவனுக்கு அதாபை கொடுத்து உலகத்திலே உணர்த்துவது. சில அதாபுகள் உலகத்திலே கிடைக்கும், அது வந்து ரொம்ப மிஞ்சி போய் தலகால புரியாம ஆடிக்கிட்டு இருக்கும் போது மனுஷன் நல்லா அப்படி லேசா அப்படி ஒரு இழுத்து பார்ப்பான். இழுத்து பார்த்து அந்த பாடம் யாருக்கு கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்கணும். யாராவது ஒரு ஆளுக்கு, அவருக்கு அவருடைய வீட்டுக்காரரு ஊருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும். ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிற போது சொல்கிறான், நாம் அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் செய்த கொடுமைகள் காரணமாக கியாமத்திலே அவர்களுக்கு கொடுக்கிற வேதனைகளுக்கு முன்னால் அதுல இருந்து ஒரு பாட்டு கூட இல்ல, அதனுடைய அந்த அதனுடைய புகையை எடுத்து லேசா அப்படி தடவி காட்டுவோம், அதே இந்த மனுஷன் இங்க தாங்க மாட்டான், துடி துடித்து போய் விடுவாள். நல்லா சொல்றான், நாம் அதாவை கொண்டு புகற்றுவோம் அவர்களுக்கு பெரிய வேதனை அல்ல ரொம்ப லேட் அதுனா அக்பர் என்று சொன்னால் ரொம்ப அதுனா என்று சொன்னால் கீழே தரம் தாழ்ந்து கெட்டு குட்டிச்சோற போயிட்டாமல அதே போன்று ஒரு அளவு வேதனை எடுத்து அப்படி விடுவோம், அதே மனிதர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல 1% தான், ஆனால் இதை விட கோடிக்கணக்கான மடங்கு அங்க நாம் அதிகமாக சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் இதனுடைய வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ப உலகத்துல நம்ம பார்க்கணும், சுனாமி வந்துருச்சு அட்டிச்சு எழுத்துட்டு போகுது, இன்னைக்கு ஸ்டேட் லைட்ல புடிச்சு எல்லார் வீட்லயும் கொண்டு வந்து நம்ம காட்டிட்டோம் சுனாமியை, நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அது என்ன கொடுமை, கும்பகோணத்துல ஸ்கூல் பிள்ளைய எரிஞ்சு போச்சு அப்படியே சடலம் சடலமா வச்சிருக்கான், பார்த்த உடனே அன்னைக்கு பார்த்த யாரும் சாப்பிட்டு இருக்க முடியாது. நல்ல மனசுள்ளவர்களா இருந்தா அந்த சடலத்தை பார்த்து யாரு எந்த வீடுகளையும் தமிழ்நாட்டுல அன்னைக்கு சாப்பாடு கிடையாது, எல்லாம் பாதி பேர் அழுதுட்டு தான் உட்கார்ந்துருந்தாங்க, யாருடைய பிள்ளையோ அது யாரோ என்னமோ அப்படி அந்த கறி கட்டையை பார்க்கும் போதே தன்னையும் தன்னுடைய குழந்தைகளும் குழந்தைகளையும் அவர்கள் நினைக்கிற போது தானே திகட்டிக்கிட்டு வருது, சாப்பாடு உள்ள எடுக்கல, கண்ணுதான் தன்னுடைய கண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நல்லா சொல்லுகிறான், இப்படி உலகத்துல நீ பார்க்கிற சின்ன சின்ன அதாவெல்லாம் கோடியிலே ஒன்று, கோடியிலே ஒன்றுமே இல்லை, அதை நாம் காட்டி சொல்றோம். இதுல இருந்து நீ பாடத்தை பெற்றுக்கொள். இந்த அதாவை காட்டுவதின் நோக்கம் உனக்கு இங்க கியாமத்தல்ல இந்த இடத்திலே உனக்கு காட்டி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு சொல்லி தருகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னல் ஆஹிரத லஹியல் ஹைவான் லவ் கானு யஅலமூன். மனிதர்களே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க 60 வருஷம் வாழ்றீங்க, 80 வருஷம் வாழ்றோம், எதுக்கு அங்கேருந்து கடல் கடந்து இங்க துபாயில வந்து கஷ்டப்பட்டு அரபீட்டை திட்டு வாங்கி ரோட்ல போனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கார் இடிச்சு ஏதாவது பண்ணி ரூம்ல பொறுக்க முடியாம ரூம்ல வந்து அனைத்து குணம் உள்ளவங்களும் இங்க இருக்காங்க. ஒரு ரூம்ல எந்த ரூம் எடுத்துக்கொண்டாலும் சரி மனிதர்களும் இருக்கிறார்கள், மிருக ஜாதியும் இருக்கிறது ரூம்ல, மிருக ஜாதியும் கூட இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பொறுத்து போய் குளிக்கிறதுக்கு தீ உள்ள நின்று அதுல நின்று எல்லாம் கஷ்டம். ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாரு, கோட்டை மாதிரி வீடு கட்டி போட்டு வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 10 பாத்ரூம் இருக்கு என் ஊர்ல, ஆனா இங்க நான் குளிக்கிறது கீழே நின்று தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா எதுக்குங்க, ஊர்ல போய் ஒரு வீடு கட்டணும், ஒரு ஒரு நல்ல ஒரு வீடு, ஒரு கார், தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது வரையும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் ஊர்ல போய் செட்டில் ஆயிரலாம்னு சொல்லுவாரு. ஆனா அது முடிச்ச உடனே போறதுக்கு மனசு வராது. நம்ம தாவூதுல எழுதிட்டு வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் இந்த வருஷம் போயிருவேன், இந்த வருஷம் வந்தவன சொல்லுவா, அடுத்த வருஷம் நான் முடிச்சுட்டு போயிருவேன். ஆனா அது தொடர் கதை, அது வாட்டுக்கு வந்துகிட்டே தாவூதுல எழுதத்தை மட்டும் சொல்ல இருக்கு. இல்ல நிறைய பேர் அப்படித்தான், வைசாலிகள்லாம் அப்படிதான், போயிருவோம் 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 இங்கே போயிருவாரு போது. அந்த நிலைமைகள் தான் நம்ம ஆளுகள்கிட்ட இருந்துகிட்டு. இப்ப இத இந்த 60 வருஷ காலத்துக்காக வேண்டி என்ன ஓட்டம், என்ன திட்டு, என்ன பாடு, கீவுல நின்று அசிங்கமா இருந்து நானே கஷ்டப்பட்டு நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கமே. அல்லாஹ் சொல்றான், இன்னல் ஆஹிரத லஹியல் ஹைவான் லவ் கானு யஅலமூன். ஆஹிரத் இருக்கிறதே அதுதான் ஹைவான், நீங்கள் அறிந்து கொண்டால். ஹைவான் என்று சொன்னால் இந்த இடத்துல மிருகம் என்ற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஹைவான் உயிரோடு இருக்கக்கூடியது, நிலையானது, நித்திய ஜீவனானது, அதுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆகிரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா முடிவு கிடையாது, அடுத்து ஒரு உலகத்துக்கு நீ போமாட்டேன். அங்க அதாப் என்று சொன்னால் அதாப் தான், அங்க சுகம் என்று சொன்னால் சுகம் தான், அங்கு நரகம் என்று சொன்னால் நரகம் தான், அங்கு சொர்க்கம் என்று சொன்னால் சொர்க்கம் தான். உன்னுடைய அறிவுக்கு அதால, உன்னுடைய அறிவால் அதை சுருக்கி புரிஞ்சு கொள்ள முடியாது, அவ்வளவு உயர்ந்த நீட்டா போயிட்டே இருக்கும். அப்ப அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்வன். நீ செய்யற 60 ஆண்டுகளுக்காக வேண்டி உன்னையே அர்ப்பணிக்கிறாய். அந்த கட்டில நீ நாளைக்கு படிப்பியான்னு தெரியாது, அந்த சுகத்தை நீ அனுபவிப்பாயா என்று தெரியாது, அந்த கார் உனக்கு தான் வருமானு தெரியாது, உன்னுடைய பாடி எடுத்துட்டு போக வரலாம், அதுவும் கூட கார்ல சில நேரத்துல பாடி ஏத்த மாட்டாங்க. நீ 1.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின கார்ல உன் பிள்ளைகளும் உன் மனைவியும் போய்கிட்டு இருக்கோம், நீ பின்னாடி ஆம்புலன்ஸ்ல போக. அப்ப அதனால இது ஒண்ணு இல்லாதது. ஆனால் நாளைக்கு ஆமத்தினால் இருக்கிறதே உன்னுடைய நன்மைகளில் உன் மனைவி வர முடியாது, உன் குழந்தைகள் வர முடியாது, உன் சொந்தங்கள் வர முடியாது, உன் பந்தங்கள் வர முடியாது, அது உனக்கு மட்டும்தான். அதுக்கும் எந்த அளவுக்கு அதற்கென்ற லிமிட்டேஷன் கிடையாது. அது அப்படி நீண்ட வாழ்க்கை, அல்லாஹ் சொல்றான் நீண்ட வாழ்க்கை. அப்ப அதை சொல்லிட்டு இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், சொல்லும் போது சொல்றான், மனிதர்களே உங்க அடிநிலையில உள்ளவன் புரிஞ்சுக்குங்க, அடி கீழே ஒண்ணுமே தெரியாது, ஒரு ஆளுக்கு சிந்திக்க கூட தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாது. சில பேரை சொல்லுவோம்ல, அவர் இன்னசென்ட்ங்க, அப்பாவி, எதுவுமே தெரியாது, அவர்களுக்கு கூட விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமா யஸ்தவில் அஅமா வல் பசீர், ஒமா யஸ்தவில் அஅமா வல் பசீர் வல்லதீன ஆமலு வஅமிலு ஸாலிஹாதி வலல் முஸி قليلاً ما تذكرون إن الساعة لآتية لا ريب فيها ولكن أكثر الناس لا يؤمنون இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், பார்வை உள்ளவர்களும் பார்ப்பவர்களும் பார்க்க குருட்டு பயலும் நல்லவனும் சமமாக முடியாது. சமமாக முடியுமா? முடியாது. குருட்டனும் ஒருத்தனுக்கு பார்வையே தெரியல, ஒருத்தர் நல்லா பார்க்கிறார், இப்ப இவர் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியுமா? குருட்டு பயலால சுத்தமா பார்க்க முடியாது, நல்லா பார்க்கிறவர் பார்ப்பார். குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டான். அதே போன்று ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களும் பாவம் செய்தவர்களும் ஒரு காலத்திலும் சமமாக முடியாது. எப்படி பார்வை எவருக்கு இருந்து அவர் உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாரோ அவரும் குருட்டு பயலும் சமமாக முடியாதோ, அதே போன்று ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவரும் இந்த உலகத்தில் அநியாயம் பண்ணி திரிகிறவரும் ஒரு காலத்திலும் சமமாக முடியாது. ஏன் அப்படின்னு நினைக்கிறியா? உனக்கு இந்த உலகத்தில் அது புரியலையா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விதங்களை பார்த்து பாவம் செய்கிறவன் நல்லா இருக்கான், அமல் செய்கிறவன் கீழே போறான்னு பாக்குறியா? அதற்கும் ஒரு செக் நம்ம வச்சிருக்கோம். இன்ன சாதல ஆதியா, சத்தியமாக கியாமத்துடைய நாள் என்பது வரக்கூடியதாக இருக்கிறது. லா ரைப ஃபீஹா, அதுல எந்த ஒரு துளியும் சந்தேகம் கிடையாது. வலக்கின் அக்ஷர நாசிலா யாலபோல், என்றாலும் அதிகமான மக்கள் அதை பற்றி தெரியாமல் விளங்காமல் அறியாமல் புரியாமல் இருக்கிறார்கள். அதுதான் காரணம். நல்லா அப்ப ஒரு குருட்டு பைய எப்படி இருப்பான், ஒரு பாக்கிறவன் எப்படி இருப்பான், அப்படித்தான் வித்தியாசம். ஒரு அமல் செய்பவனுக்கும் ஒரு அமல் செய்யாதவனுக்கும், ஒரு அமல் புரிபவனுக்கும் ஈமான் கொண்டவனுக்கும் ஒரு பாவம் புரிபவனுக்கும் மடைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. இது எங்க விளங்கும்? இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகி விடும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்றான். அப்ப அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக அந்த நாள் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார்கள். மாலிக்கு நல்லா சொன்னான், இந்த இடத்துல மாலிக்கு யௌமித்தீன், யௌமித்தீன் என்று சொன்னால் ஜெசா கொடுக்கப்படுகிற நாள், தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிற நாள், தண்டனை கொடுக்கப்படுகிற நாள். மாலிக் என்று சொன்னால் சொந்தக்காரன் என்ற அர்த்தம். இப்ப அல்லாஹு தஆலா உலகத்துக்கும் சொந்தக்காரன், மறுமைக்கும் சொந்தக்காரன், எல்லா நிலைக்கும் சொந்தக்காரன். ஏன் அல்லாஹு தஆலா மாலிக் யௌமித்தீன் அதை மட்டும் சொந்தமாக்கிக்கிட்டான், ஏன் இந்த உலகத்தை அவன் சொந்தமாக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை நான் முன்னாடியே வச்சுதான் ஆரம்பிச்சோம். இப்ப அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், மாலிக் என்று சொன்னால் யார் முதல்ல அதை விளங்கும். மாலிக் என்று சொன்னார்,
ஒரு பொருளுக்கு அதிபதி என்று சொன்னால், ஒரு பொருளுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னா அது யார் அப்படிங்கிற கேள்வி அங்க வருது. அதற்கு தப்சீர்களிலே விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒரு பொருளுக்கு அதிபதி, ஒரு பொருளுக்கு மாலிக், ஒரு பொருளுக்கு உரித்தானவன் யாராக தெரியுமா இருக்க முடியும்? அந்த பொருளினுடைய வெளிரங்கத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும், அந்த பொருளின் உள்ரங்கத்தை அறிந்தது போன்று. ஒரு பொருளினுடைய ஆரம்பத்தை தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய முடிவை தெரிகிறது போன்று. அவன் அதுக்கு சொந்தக்காரனா இருக்க முடியும்? ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா அவன் இருக்க வரையும் அது சொந்தமா இருக்கு. ஆபீஸ் போறோம், சம்பளம் கொடுத்தாச்சு, இப்ப அந்த பொருளுக்கு அவன் சொந்தக்காரன். வீட்டுக்கு இங்க வந்தாரு, வீட்டுல இருந்து போன் வருது, அத்தா ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிவீங்க, பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தாரு, காசு போயிருச்சு. இப்ப இந்த காசு என்ன காசு, இதுல என்ன நம்பர், இந்த காசு எங்க அடிச்சு அடிச்சாங்க, இல்ல இந்த காசு எங்க போய் சேர போகுது, இந்த காசு தான் நம்ம வீட்டுக்கு போகுமா, அல்ல இந்த பேங்குக்காரன்ட்டு இந்த காசு யாரு வாங்குவா, இந்த பேங்குக்காரன்ட்டு இந்த காசு எங்க போகும், இந்த இது இந்தியா போகுமா, துபாய் போகுமா, அல்லது மலேசியா போகுமா, இது யார் கையில போய் சேரும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பேங்குல ரூம்ல அலுவலகத்துல செக் இதுன்னா இங்க வாங்கிட்டு வந்து போட்டோம், காசை வாங்கணும், அப்படியே மாத்தி விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த காசுக்கு யார் சொந்தக்காரர்கள்? நாம் தான் சொந்தக்காரர்கள், காசுக்கு நம்ம தான் சொந்தம். அப்ப இந்த இடத்துல விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, சொந்தக்காரன் என்று சொன்னால் யாருக்கு தெரியுமா தெரியும் சொந்தக்காரன்? இதுக்கு சொந்தக்காரன்னா எப்படி வெளிரங்கத்தை நாம் பார்ப்பதை அறிந்திருப்பது போன்று உள்ரங்கம் தெரிய வேண்டும். எப்படி அதன் மீது நம்ம நினைச்ச ஒண்ணு எடுக்க, நினைச்ச ஒண்ணு கொடுக்க நினைக்கிறோமோ அதே போன்று அதை அழிக்கவும் தெரிய வேண்டும், ஆக்கவும் தெரிய வேண்டும். எப்படி அதை ஆரம்பிச்சிச்சு, எப்படி அது முடியும்னு தெரியணும். அவ்வளவு உள்ள வந்தா மாலிக். இப்ப நம்ம உலகத்துல இப்ப நமக்கு மனைவி இருக்காங்க, இடம் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, சொத்து இருக்கு, பல கோடி ரூபா பேங்க்ல கிடைக்க, அப்ப இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லையா? அல்லாஹ் மட்டும்தான் சொந்தமா? அல்லாஹுக்கு மட்டும்தான். இப்ப உலகத்தில் வந்து எல்லாமே அல்லாஹுக்கு தான் சொந்தம் என்பது ஒரு மூமினுடைய ஆழமான அடிமனதிலே இருக்க வேண்டிய அக்கீதா, கொள்கை. அப்ப இதை நம்ம நம்பிக்கிட்டோம். அப்ப அல்லாஹ்வுத்தா இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்றோம், அப்ப இந்த உலகத்துல நாம் வச்சிருக்க பொருள் நமக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலதான் தப்சீர்ல விளக்கம் எழுதுறாங்க, மனிதனே உனக்கு வீட்டை தெரியும், ஒரு வீடு கட்டி, ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, இந்த வீடு என்றைக்கு விழுகும், இந்த வீட்டினுடைய தலையெழுத்தனே உனக்கு தெரியுமா, அல்லது இந்த வீட்டுல போய் இருந்தா உனக்கு பறக்கத்து கிடைக்குமா, உனக்கு முசீபத்து வருமானம் உனக்கு தெரியுமா, இந்த வீடு எந்த காலம் வரை இருக்கும் என்று தெரியுமா, இந்த வீடை யாரு கட்டினான், இதை தன்னுடைய தகப்பனார் காலத்துல எந்த கொத்தம் கேட்டினா, அவன் யாரு, அவன் யாரு, ஏதாவது தெரியுமா? ஒண்ணு தெரியாது, உனக்கு இருக்க தெரியும், நீ கையில பிடித்து இருக்கிறாய். அப்ப இதுல இருந்து விளங்கிக்க, நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அல்ல, அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். சில விஷயங்களை உலகத்திலே அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு கொடுக்கிறான், அதை அதைத்தான் அல்லாஹுத்தாலா திருக்குறான்ல இன்னொரு இடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறான், நாம் உலகத்திலே மனிதர்களை ஹலீஃபாவாக ஆக்கி இருக்கிறோம். ஹலீஃபா அப்படின்னு சொன்னா பிரதிநிதி, என்னுடைய பிரதிநிதி ஆக்கி அதை கொடுத்து இதை கொஞ்சம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போனவன கையை பிடிச்சி எடுத்து உள்ளதை போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப இதன் மீது அதை தாண்டி உனக்கு அதிகாரம் கிடையாது, இதனுடைய பாத்தி வெளியை பார்ப்பதற்குத்தான் உனக்கு அனுமதி. இதனுடைய அந்த உள்புறத்திலே என்ன இருக்கிறது, இதனுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, இது உனக்கு தெரியாது, உன்னுடைய அறிவுக்கு பொருந்தாது. இப்ப இதை தெரிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். மனிதனை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தேன்னா மனிதர்களோடு உன்னால் பேச முடியும், அதுவும் எந்த மனிதர்களோடு பேச முடியும், உயிரோடு உன்னோடு இருக்கிற மனிதர்களோடு பேச முடியும். அதுதான் உனக்கு எல்லை, லிமிட்டேஷன். ஆனா உன் கூட பிறந்த சகோதரன், உன்னுடைய தந்தை இறந்து போய் மையத்தாக கிடக்கிறார், அவரால் உன்னை உனக்கு பேசி விளங்க வைக்க முடியுமா, முடியாது. அவர் எந்த நிலையில இருக்கிறார் தெரியுமா, தெரியாது. உனக்கு அவ்வளவுதான் லிமிட், உன் லிமிட் முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ் இதை தாண்டியவன், நீ உயிராக இருக்கிற போது உன்னை பற்றி எப்படி தெரிந்திருக்கிறானோ, நீ மையத்தாக கிடக்கிற போது தெரிந்திருக்கிறார், உன் நிலைமை எப்படி இருக்கிறது அப்போதும் உன்னுடைய எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான், உன்னுடைய தாட் எப்படி இருக்கு, உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு, எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னுடைய உள்புறத்தை பார்க்கிறான், வெளிப்புறத்தை பார்க்கிறான், எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கான். இது பேர் தான் மாலிக். அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மாலிக்காக இருக்கிறான். அப்ப கியாமத்து நாள்ல ஏன் அப்படி குறிப்பா மாலிக்ன்னு சொன்னாங்க? கியாமத்து நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சொந்தம் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல சொல்லும் போது ஒரு ஆயத்து வருது, அதுல சொல்றாங்க, யௌமஹும் பாரிசூன அலைஹா, யௌமஹும் பாரிசூன லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார். ஒரு அழகான ஆயத்து, இந்த ஆயத்துக்கு தப்சீர் அதுதான் தப்சீர். இந்த மாலிக்யவுமித்தீன் என்பதனுடைய தெளிவான தப்சீர், தப்சீர்களை எழுதும் போது விளக்க உரைகளை எழுதும் போது எழுதுறாங்க, அதுக்கு விளக்கம் இந்த ஆயத்து தான் அப்படின்னு எழுதுறாங்க. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், அந்த நாளையில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள், எல்லாம் சூர் ஊதப்பட்டிருச்சு, எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மையத்தா கொண்டு போய் இன்னைக்கு நம்முடைய தகப்பனார்களை, தாத்தாக்களை, பாட்டன்களை, முப்பாட்டன்களை வரையும் சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அடைக்கணும். அப்ப முப்பாட்டனுக்கு பாட்டன் யாரு, அவரும் உள்ளதான் இருக்கார். அப்ப அதுக்கு பாட்டன், அதுக்கு பாட்டன், அதுக்கு பாட்டன், எல்லாம் எங்க இருக்காங்க, எல்லாம் உள்ளதான் இருக்காங்க, எல்லாம் போய் முடிச்சாச்சு, அடைக்கி முடிச்சாச்சு. இப்ப ஒரு காலம் இருக்கிறது, நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம், மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு முன்னால மூத்துன்னு ஒண்ணு இருக்கு, எல்லா உயிர்களும் வாங்கப்பட்டு முடிக்கப்பட்டு எல்லா உயிரும் எல்லாம் ரெடி.
மொத்தமா உலகமே அழிந்து போய்விட்டது. இப்ப இந்த இடத்துல தப்சீர்கள் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க மலக்குமார்களையும் அல்லாஹ் சேர்த்து கூடி வாங்கிவிடுவான். எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசி அந்த நேரத்துல சூர் ஊதுறதுக்காக வேண்டி அவங்க அந்த மலக்கு எந்திரிச்சிருந்து சூரை ஊதுவாங்க. உலகமே முழுசா அழிக்கப்பட்டு எந்த பொருளுக்கும் வேலை கிடையாது, எல்லாம் அழிஞ்சு சுக்கு நூறா நாசமா பூமி வானம் மண்டலம் எல்லாம் போயிடும். மனிதன் இப்ப அந்த மலக்கு இருப்பாரு அல்லாஹ் சொல்லுவான் ஊர் ஊதி முடிச்சாச்சு. இப்ப அந்த இடத்துல அவருடைய ரூஹையும் அல்லாஹ் வாங்கி விடுவான். ஒருத்தரும் கிடையாது அந்த இடத்தில், அல்லாஹ் மட்டும் இருப்பான். அந்த நிலையை வைத்து அல்லாஹ் இந்த இடத்துல திருக்குறானிலே சுட்டு காட்டுகிறான், மனிதனே உன்னுடைய சிந்தனை என்ற பறவையை அப்படியே பறக்க விட்டுப்பார், நான் யார் என்று நீ புரிந்து கொள்வாய். யௌமஹும் பாரிசூன், அவர்கள் அந்த நாளையில எல்லாம் முடிஞ்சு திரும்ப வரும்போது அப்படி இன்னொரு தடவை அந்த பூ அந்த ஊதி எழுப்பப்படும் போது யாருமே இல்லாமல் இருப்பார்கள். அப்ப அப்படியே எந்திரிச்சு வருவாங்க. லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மூத்தா போற மனிதர் வரை எல்லா நிலைமைகளும் அவனுக்கு தெரியும். அப்படி கண் முன்னால ஒருத்தர பார்த்த உடனே இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் எல்லாம் அப்படி அவனுடைய முகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, எதுவும் மறையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பானா, சகோதரர்களே நாம் எல்லாம் ஒன்றாகத்தான் அங்கே எழுப்பப்பட போகிறோம் என்று கேட்பானாம் அல்லாஹ். லிமனில் முல்குல் யௌம், இந்த உலகத்தில் ஒரு கம்பெனி வச்சிருந்தே, ரெண்டு கம்பெனி வச்சிருந்தே, இந்த உலகத்தில் 10-15 கம்பெனி உனக்கு இருந்துச்சு, இந்த உலகத்தில் 10 வீடுகள் உனக்கு இருந்தது, 10 கார் இருந்துச்சு, நீ பெரிய குடும்பம் உனக்கு எல்லாம் எல்லாம், நான் கேவினால் வேலையாள் இருக்கிறார்கள், நான் நின்றால் உட்கார்ந்தால் படுத்தால் எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, லிமனில் முல்குல் யௌம், இன்று நான் கேட்கிறேன், இன்றைய நாள் யாருக்குரியது? லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் கேட்பானா, லிமானில் முல்குல் யௌம், இன்றைய நாள் யாருடையது? அப்படி கர்ஜனையான அந்த குரல் அங்கே வரும். லிமானில் முல்குல் யௌம் கேட்டு முடிச்சிட்டு அல்லாஹ்வே சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகிற ஒருவனான அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எந்த மண்டைகளுக்கும் இங்கே வேலை கிடையாது. அது கைசரோ, அது கிஸ்ராவோ, அது ரோமோ, ரோமா புரியோ, அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, அல்லது எத்தனை பெரிய பெரிய சொத்துக்களுக்கு உரித்தானவர்களோ, யாருக்கும் வேலை கிடையாது. லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் யாருக்கு சொந்தமானது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகிற ஒருவனான எனக்கே சொந்தமானது, எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா நிறுத்துவான் என்று ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா தன்னை பத்தி சொல்லி காமிக்கிறான். இப்ப இந்த ஆயத்துக்கு அப்படியே விளக்கமாக அந்த ஆயத்து இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு காலம் வரும், ஒன்றும் இல்லாமல், ஆடை இல்லாமல், எதுவும் இல்லாமல் நீ அந்த காலத்திலே நிற்பாய். அங்கு பயன்பட போகிற ஒரே விஷயம் உன்னுடைய ஆமால்கள், உன்னுடைய நல்ல காரியத்தை வைத்து அங்க போய் நிற்பா. அப்படி இருந்தும் அதுவும் பிரயோஜனப்படாது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அங்கே உன்னை சூழ்ந்திருந்தால்தான் நீ அந்த இடத்திலே சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். அல்லது நரகத்திற்கு உன்னை தூக்கி எறிந்தாலும் கூட அங்கே உன்னை கேட்பதற்கு உனக்கு யாருக்கும் அங்கு ஒன்று ஒரு அதிகாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்கள்ல பாக்குறோம், மனிதர்கள் அந்த காலத்திலே கியாமத்துடைய நாளிலே, யானப்சி யானப்சி, என்னுடைய நப்சை நான் பாதுகாக்கணுமே, ஒவ்வொருத்தரும் நான் செய்திருக்கிற இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற போது அவருடைய கரங்கள் எவருடைய கரங்களில் வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ அவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க ஓரளவு. அப்ப இடது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி ஓடுவாங்க, போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எங்களுடைய தந்தையே, எங்களுக்கு எல்லாம் மூல காரண கருத்தாவே, எல்லாரத்துல கொஞ்சம் கேளுங்க, எங்க பாவத்தை மன்னிக்க சொல்லு. அடே எங்க அப்பா, இன்னைக்கு நானே டென்ஷன்ல இருக்கேன், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அந்த அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் இஸ்மாயில், அந்த நாய், அவங்கள்ட்ட இருந்து அந்த ரசூலிடத்திலே, அந்த நபி இடத்திலிருந்து அடுத்த நபி, அடுத்த நபி, அடுத்த நபி, எப்பா அவங்கள்ட்ட எல்லாம் விரட்டி அடித்து விடுவார்கள். கடைசி எல்லா நபிமார்களும் சொல்லுவார்கள், நாங்களே நாயகத்திட்ட போக போறோம், நீங்களும் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாஅத்தினால் நம்மளை எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக. அந்த நாயகத்தை காட்டி அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்கள சொன்னால்தான் அது என்ன நாள். சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்துல 1000 தடவை நாயன்புடைய பெயரை கேட்கிறோம், ஒன்னு செலவாத்து சொல்றது இல்லை. அல்லது இன்னமைக்கு சும்மா பஸ்ல போறோம், ரூம்ல உட்காந்துருக்கோம், அல்லது ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம், என்ன செய்யணும், ஆனா மனசு வரமாட்டுக்கு. இந்த நாயகத்தினுடைய காலை ஒரு நாள் பிடிக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் மட்டும் குத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சும்மா இருக்க முடியுமா? இன்னைக்கு நீ ஒன்னும் செலவாத்து சொல்லாம, ஒன்னும் செய்யாம நாளைக்கு அந்த நாயகத்தின் இடத்துல எந்த மூஞ்சியை கொண்டு போய் நின்று காமிக்க முடியும்? ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி தந்த பின்னாடியும் கூட குர்ஆன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த நாயகத்து மேல செலவாத்து சொல்றது இல்லை. செலவாத்து சொன்னாலும் அதற்கு பதில் இல்லை என்று சொன்னால் அதுக்கு பதில் செலவாத்து நம்ம சொல்றது இல்லை. நம்ம ஆழத்து என்ன? அந்த நாயகத்தை தானே அன்று, அவர்களுடைய ஒரே வாசிதான் தானே அன்று இருக்கும். அவர்களை வச்சுதான் அப்ப சொல்லுவாங்க, யாரும் இது பண்ணாதீங்க, சொல்றேன், அந்த ஷிஃபாத், அந்த ஷஃபாத் என்று சொல்லுகிற பெரிய தன்மை அல்லாஹு தஆலா அவரிடத்தில் கொடுத்திருக்கார். அப்ப யௌமுத்தீன் என்று சொல்லுகிற அந்த வழங்கப்படக்கூடிய நாள் இருக்கிறது, ரொம்ப பெரிய நாள். மனிதர்களுக்கு இன்று எவ்வளவு சொன்னாலும் மண்டைகளிலே ஏறாது என்று புரியும், அந்த நிற்கும் போது புரியும். அதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு சோபனமே சோபனம். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என்று இந்த யௌமுத்தீன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் புரிகிறதோ, ஒவ்வொரு நேரமும் தொழுகையில ஓதும் போது அந்த யௌமுத்தீனே முன்னாடி நிற்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கேயோ அப்படி தொழுகைகளிலே ஓதப்பட்டும் கூட ஒன்னும் அதனால எந்த அசர் இல்லை, சும்மா ஏதோ சொல்றாரு போறாரு வர்றாரு அப்படின்ட்டு இருந்தா அதனுடைய விளைவுகள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் தான் தெரியும்.